கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் யாவருக்கும் உண்டாவதாக என்று வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மட்டில்லாத கிருபை அவருடைய நேசகுமாரன் மூலமாக நம்மோடு இருந்தது நிமித்தம் மீண்டுமாக புதிய ஒரு நாளில் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக அவரை தொழுது கொள்ளும் உன்னதமான ஒரு வாய்ப்பின் மத்தியில நாம் கடந்து வருவதற்கு அவர் கிருபை செய்தவர்களாய் அவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்க கடவோம். இந்த நாளிலும் அவருடைய பிள்ளைகளாக அவரை பற்றி சிந்திக்கவும் அவருடைய அருமையான குணலட்சணங்களை பற்றி சிந்திக்கவும் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். அந்த வகையில நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய அன்பு நிறைஞ்ச தந்தை, அவரை பற்றி தியானிக்கும் விதத்துல அவருடைய அவரை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளும் விதத்துல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனம் உண்டாகக்கூடிய ஒரு தலைப்பை நாம் இன்றைக்கு தியானிப்போம். கர்த்தருக்கு காத்திருத்தல், வெயிட்டிங் ஆன் காட். ஆதார வசனம் புலம்பல் 3:26 வசனம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. இது தமிழ்ல இருக்கு, ஆனா அதே வசனத்தை நாம் ஆங்கிலத்துல வாசிக்கும் பொழுது தமிழ்ல ஒரு சில முக்கிய வார்த்தைகள் முற்றிலுமே விடுபட்டு இருப்பதை நாம் காண்கிறோம். ஆங்கிலத்தில் இருப்பது என்னன்னா, இட் இஸ் குட் தட் அ மேன் ஷுட் போத் ஹோப் அண்ட் குவைட்லி வெயிட் ஃபார் த சால்வேஷன் ஆஃப் த லார்ட். இது தமிழ்ல நாம சொன்னா கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடும் அமைதலோடும் காத்திருப்பது நல்லது. அந்த அமைதல் வார்த்தை தமிழ்ல இல்லை, ஆங்கிலத்தில் It is good that a man should both hope and quietly wait for the salvation of the Lord. இப்ப நான் அதைய சரிப்படுத்தி உங்களுக்காக தமிழ்ல நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடும் அமைதலோடும் காத்திருக்கிறது நல்லது. இந்த வசனத்தினுடைய கருப்பொருள், தேவனுடைய பிரம்மாண்டமான ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறுவதற்காக அவர் மீதும் அவருடைய திட்டத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் அதே சமயத்தில் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைதலோடு நாம் காத்திருப்பது நல்லது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! தேவனுடைய தெய்வீக திட்டம் பற்றி நாம் ஒரு சிறு கருத்து சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய ஏற்ற காலங்கள் மற்றும் வேளைகளில் அவர் திட்டமிட்ட பிரகாரமே அந்த அருமையான தெய்வீக திட்டம் நிறைவேறி தீரும். யாரும் அதை மாற்ற முடியாது, யாரும் அதை துரிதப்படுத்தவும் முடியாது. தேவனுடைய தெய்வீக திட்டம் என்று சொன்னோம்னா அதனுடைய அர்த்தமும் தன்மையும் அதுதான். அவர் தீர்மானித்த பிரகாரமே அதனுடைய காலங்கள் வேலைகளோடு இசைந்த மாதிரி நிறைவேறும். யாரும் மாற்ற முடியாது. மாற்ற முடியாதுன்னா யாரும் தேவனுடைய திட்டத்தின் ஒரு அம்சங்களை சில அம்சங்களை தாமதப்படுத்தவும் முடியாது, துரிதப்படுத்தவும் முடியாது. அதாவது தேவன் நியமித்திட்ட ஏற்ற காலத்துக்கு முன்பும் அதைய நிறைவேறும்படி செய்ய முடியாது, அதைய பின்னாடி நிறைவேறும்படியும் அங்க தாமதிக்க வைக்க முடியாது என்று பார்க்கிறோம். அப்போ வசனங்களை நாம வாசிக்கும் போது சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து ஆமா பிரசவ வேதனை படுது, காத்திருக்குது. இந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறுவது குறித்து. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய தெய்வீக திட்டத்தை அவருடைய வார்த்தைகளுக்கு இசைந்து புரிஞ்சிருக்கிறதுனால அவர்களும் காத்திருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்தின் ஜனங்கள் போல ஒரு நம்பிக்கையோட ஒரு தெளிவோட அவர்கள் காத்திருக்கிறாங்க என்று நாம பார்க்கிறோம். ஆனா இந்த உலகத்தின் ஜனமோ காத்திருக்கிறாங்க, ஏன்னா காத்திருக்க சொல்லியிருக்கிறார் தேவன், அவ்வளவுதான். அதனாலதான் அவர்கள் காத்திருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய காத்திருத்தலுக்கும் நம்முடைய காத்திருத்தலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனா வசனத்துல பார்த்தோம்னா எல்லோருமே அது தேவனுக்காக காத்திருப்பது நல்லது. சோ இங்க நாம பார்க்கும் போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்துல அனுதின காரியங்கள்ல கர்த்தருக்காக காத்திருக்கிறத பற்றி நம்ம பேசலாம். அந்த ஒரு கருத்து முற்றிலும் மைண்ட்ல இருந்து நாம் எடுத்துருவோம். நாம் இந்த வசனத்தை எப்படி பார்க்கிறோம், வசனத்துல இருக்கிற பிரகாரம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பு நம்பிக்கையோடும் அமைதலோடும் காத்திருப்பது நல்லது. இங்க ஹைலைட் ஆக வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு என்று சொல்லும் போது அந்த ரட்சிப்பின் திட்டம், the plan of salvation, அந்த திட்டம் நிறைவேறுதல் குறித்து, அதுக்காக நாம அவருக்காக காத்திருப்பதை பற்றி தான் நாம இங்க பார்க்கிறோம். ரொம்ப விசேஷமா இன்னைக்கு அவருடைய சொந்த ஜனங்களாக இந்த பூமியில அவருடைய குமாரனுடைய சரீர அங்கங்களாக நாம் அணைக்கப்பட்டிருக்கிறோம். சோ நமக்கு ரட்சிப்பு இருக்குது அவருடைய திட்டத்துல, இந்த முழு உலகத்திற்கு ரட்சிப்பு இருக்கு அவருடைய திட்டத்துல. ஆனா இந்த இரண்டு ரட்சிப்புகளுமே சேர்ந்து பொதுவாக ஒரு ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள அடங்கு. அந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறுவதை பார்ப்பதற்கு நாம் கர்த்தருக்காக காத்திருப்பது எவ்வளவு அவசியம் என்பதுதான் இந்த தலைப்பு. ஒருவேளை இந்த தலைப்பினுடைய கருப்பொருள் என்னன்னா, தேவனுடைய திட்டத்துல அவருடைய ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கொள்கை, எல்லா விஷயத்திலையும் கர்த்தரிடத்தில் நாம் காத்திருப்பது எவ்வளவு அவசியம், எவ்வளவு இன்றியமையாத ஒரு கொள்கை, அது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம உணர்ந்து கடைபிடிக்க முயற்சித்து ஒவ்வொரு நாளும் நாம வெளிப்படுத்த வேண்டும் என்று. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறுவதற்காக நாம காத்திருப்பதை பற்றி சிந்திக்கும் பொழுது அது கண்டிப்பா நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட விவகாரங்கள்ல கர்த்தருக்காக காத்திருப்பது கூட மிக அவசியம். ஆனா இது ரொம்ப சின்ன விஷயம், அதனால்தான் அதை நம்ம ஹைலைட் பண்ணல சொன்னோம். நம்ம தனிப்பட்டதை தான் வச்சிருக்கோம். பிரம்மாண்டமான விஷயத்துல அந்த கொள்கையை நாம நிறைவேறுவதை பார்ப்போம். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் அது நிறைவேறுவதற்கு அவருக்காக காத்திருப்பது எவ்வளவு அவசியம் என்பது. சோ தேவனுடைய வார்த்தைகள்ல நம்ம போய் பார்த்தோம்னா, தேவன் நமக்கு நிறைய அருமையான ஜனங்களுடைய வாழ்க்கைய பதிவு செஞ்சிருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில். அவன் இந்த அருமையான ஜனங்களை நம்ம எப்படி அழைக்கிறோம்னா, முற்பிதாக்கள். முற்பிதாக்களுடைய வாழ்க்கைய தேவன் பதிவு செய்திருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையில நம்ம போய் பார்த்தோம்னா, அநேக முற்பிதாக்கள் அவங்களுக்கு தேவன் இந்த பூமியில அனுமதிச்சிட்ட சோதனைகள், சோர்வுகள், போராட்டங்கள் மத்தியில உண்மையுள்ளவர்களாக அவருக்காக அவருடைய வாக்கு தத்தங்களுடைய நிறைவேறுதல்களுக்காக காத்திருந்ததை நாம பார்க்க முடியும். சுருக்கமா சொன்னா, கர்த்தருக்காக காத்திருப்பதுனா என்ன, அப்படி காத்திருந்தா அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, காத்திருக்க தவறிட்டா அதற்கான தண்டனைகள் என்ன என்பதை முற்பிதாக்கள் வாழ்க்கையில நாம நன்கு பார்க்க முடியும். ஒரு சில உதாரணங்கள் நாம் எடுத்தோம்னா, கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழல்கள் மத்தியில காத்திருந்து அந்த காத்திருத்தலுக்கான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சிலரை நம்ம பார்க்கணும் என்று கேட்டா, முதல் நம்ம யார் சொல்லலாம்னா, நோவா நாம சொல்லலாம். முதலாம் உலகத்தின் முடிவுல வேலை கட்டுவதற்கு மாத்திரம் அவர் எவ்வளவு வருஷங்கள் எடுத்துக்கொண்டார். ஆனா அதன் பின்பு பேழைக்குள்ள அவரு பிரவேசிச்ச பின்பு எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டி இருந்துச்சு. ஜலப்பிரளயம் தேவன் சொன்ன மாதிரி வர்றதுக்காக நமக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுது. இன்றைக்கு இந்த நிலைமையிலிருந்து அந்த விஷயத்தை பதிவாகின ஒரு விஷயம் ஒரு காரியமாக படிக்கும் போது முழு அர்த்தத்தோடு புரிஞ்சு கொள்வதில் நமக்கு குறைவு இருக்கும். ஆனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு காத்திரத்தெல்லாம் இருந்திருக்கும். நோவானுடைய நாட்கள் அவர் பேழை கட்ட ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் எடுத்துக்கொண்ட காலத்தில் அவர் காத்திருந்ததை பாருங்களும், அந்த ஏழு நாட்கள் பேழைக்குள்ள உள்ள உட்பிரவேசிச்சு அடைக்கப்பட்ட நிலைமையில, ஆனா சொல்லப்பட்ட ஜலப்பிரளயமும் இன்னும் வர தாமதிக்குது. ஆனா வெளிய அந்த ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு டெஸ்ட். ஆனா நோவா வந்து அங்க காத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அங்க கர்த்தருக்காக கர்த்தர் இடத்துல நோவா காத்து இருந்தார். ஆனா அதனுடைய இறுதியில அந்த காத்திருத்தலுடைய ஆசிர்வாதம் கூட அவர் புரிஞ்சார். எப்ப ஜலப்பிரளயம் வந்து அந்த தண்ணீர் அந்த பேழைய உயர்த்திச்சோம், அப்ப அந்த காத்திருத்தலுடைய ஆசிர்வாதம் என்ன என்பது அங்க நோவா அவரோடு இருந்தவர்கள் நன்கு உணர்ந்திருப்பாங்க. காத்திருத்தல் இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில நாம பார்க்கலாம். அவர்கள் எந்த சூழல்ல எதற்காக எப்படி காத்திருந்தாங்க, அந்த காத்திருத்தலினுடைய ஆசீர்வாதம் என்ன என்று நம்ம பார்க்க முடியும். அடுத்து ஒருவர் எடுத்துட்டா ஆப்ரஹாம், அவர் விஷயத்தில் அவரு எப்பொழுது காத்திருந்தார், எதற்காக காத்திருந்தார் என்று நாம் சொல்லலாம். 75 வயதில் அவருக்கு தேவன் சொல்லிடுறார், உங்களுக்கு நிச்சயம் ஒரு குமாரன் வருவார், உங்களுக்கு கொடுத்துட்ட வாக்கு தத்தம் முழுவதும் அந்த குமாரனை மையமா வச்சு இருக்கும், அவரிடத்தில் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஆனா எப்போ பிறந்துட்டார், ஈசா 25 வருஷங்களுக்கு பின்பு. சோ இது பிராக்டிக்கலா சிந்திச்சு பார்க்க ரொம்ப கஷ்டம். தேவன் அதிசயமான விதத்துல அவருக்கு இந்த ஒரு அருமையான ஒரு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது, ஆனா அது நிறைவேறுவதற்கு அவர் காத்திருக்கணும் 25 வருடங்கள். என்ன டெஸ்டிங் அங்க இருந்திருக்கும் இல்ல அவருக்கு. ஆனாலும் அவரு பொறுமையோடு அந்த 25 வருடங்கள் காத்திருந்து அவருக்கு சொல்லப்பட்ட அந்த மகனை அவரு பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. ஈசாக்கு மயமா வச்சுதான் ஆபிரகாமுக்கு சொல்லிட்ட வாக்கு தத்தங்கள் அனைத்துமே நிறைவேறும். பாருங்க, மகனுக்காக ஒரு 25 வருடங்கள் அவர் காத்திருக்க இருந்துச்சு, ஆனா அந்த மகன் மயமா வச்சு நிறைவேற போற வாக்கு தத்தங்களுக்கு இன்னுமே அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு, காத்துதான் இருக்கிறார் மண்ணின் தூள்ல. ஏன்னா அந்த வாக்கு தத்தங்கள் முழுவதும் இனியும் தான் நிறைவேறும், இன்னும் முழுமையா என்ன ஆகல நிறைவேறல. பாருங்க, அப்போ காத்திருத்தல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அங்க இருந்துச்சு. ஆனால்தான் இவங்களை பத்தி ஆச்சரியமா அப்போஸ்தலர் பவுல் மூலம் ஒரு வசனம் எபிரேயர் 11:13 சொல்லும் பொழுது, பாருங்க அவங்க தங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் லிட்டரலா அடையல, ஆனா தூரத்துல பார்த்து நம்பினாங்க. எப்படின்னா அது நிஜத்துல இருக்கிற மாதிரி நம்பினாங்க அந்த விசுவாசம். அப்படி தூரத்துல நிறைவேறுவதை அவர்கள் நம்பிக்கையோடு பார்த்து இந்த பூமியில சஞ்சரித்து வாழ்ந்து மரித்தாங்க. ஆபிரகாம் மாத்திரம் இல்ல, அவருக்கு பின்னாடி ஈசாக்கு, அவருக்கு பின்னாடி யாக்கோபு முதற்கொண்டு. இது ஒரு உன்னதமான குணம். அதாவது இந்த பூமியில மனுஷர்களாக இருக்கும் போது தேவன் மேல வச்சிட்ட விசுவாசத்தினால எல்லா சூழல்களையும் அமைதலோடு இந்த பூமியில வாழ்வது என்பது ஒரு ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம். அது மாம்சத்துல முடியவே முடியாத ஒரு காரியம். ஆனா இந்த முற்பிதாக்கள் அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக காத்திருந்தது நிறைவேறுச்சு. மோசே விஷயத்துல கூட நம்ம சொல்லலாம், அவருக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. மோசேக்கு வசனங்கள்ல இருந்துட்டு அவர் தெரிஞ்சு கொண்டார் என்னன்னா, எப்படியோ ஒரு 4வது சந்ததிங்க போது தேவன் அவருடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்துல விடுவிச்சுடுவார், 40 வயசு அவருக்கு வந்திருந்த போது அப்படி ஒரு இஸ்ரேல் ஜனங்களை மீட்கக்கூடியவராக அவங்களுக்கு தம்மை அவர் காண்பித்தார். ஆனா அது ஏற்ற சமயம் இல்லை, அப்போ அது நிறைவேற. ஆனா அதற்கு பின்பு அவர் எங்க போயிட்டார்? மீதியானுக்கு போனார். எவ்வளவு வருஷம் காத்திருந்தார்? 40 வருஷம். இன்னொரு 40 வருஷம். இந்த 40 வருஷம் காத்திருத்தல் அவரை பண்படுத்திச்சு என்று நாம அங்க பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில். அதாவது அவருடைய ஒன்றுமில்லாமை அவர் நல்லா புரிஞ்சார் அந்த 40 வருஷத்துல. நாம் சுயமாக ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் ஏற்ற சமயத்துல முன் வந்து அனுமதிக்காம போனா நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஒரு ஒன்றுமில்லாமை அவரை நன்கு புரிஞ்சு கொள்வதற்கு அந்த 40 வருடங்கள் அவருக்கு அங்க உதவிச்சு. ஆனா அதற்கு பின்பு அவர் 2வது முறை எகிப்தியர் மத்தியில வந்த போது அவர்களுடைய மீட்பரா இருந்து அவர்களை விடுவிச்சது நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த 40 வருஷ காத்திருத்தலுக்கு பின்பு மோசை பற்றி என்னாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். 12:3 பூமியிலேயே எப்படிப்பட்ட மனுஷன் அவர். அந்த 40 வருஷ காத்திருத்தல் அவருக்கு உள்ள ஒரு உன்னதமான குணத்தை எங்க கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, உதாரணங்களை எடுக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல முற்பிதாக்கள் விஷயத்துல இந்த புலம்பல் ஒரு வசனம் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை அங்க கொண்டு வந்தது. தாவீது கூட நாம சொல்லலாம். தாவீது எந்த விஷயத்துக்காக காத்திருந்தார் என்று நாம கூறலாம். தேவன் அவரை வந்து ராஜாவை என்ன பண்ணிட்டார்? அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனா யார் இன்னும் விடுறதில்ல? கொன்னுடுக்கலாம் சவுல். தாவீது சவுல கொன்னுடுக்கலாம். நிறைய சந்தர்ப்பங்கள்லாம் வந்துச்சு. ஆனா அருமை வசனம் அது, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அருமையான பாடம். தேவன் அபிஷேகம் பண்ணினவரை மேல நான் என்ன பண்ண மாட்டேன். எவ்வளவு காத்திருத்தல் அங்க இருந்துச்சு சகோதர சகோதரிகளே. பாருங்க, அந்த தாவீது பத்தி நாம படிக்கும் போது அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் என்று பார்க்கிறோம். ரொம்ப நாள் வேற இடத்துக்கு பிடிக்கப்பட்டு போன அந்த உடன்படிக்கை பெட்டி மீட்டார். ரொம்ப பெரிய விஷயம். ஆசீர்வாதங்கள் தாவீது அங்க பார்த்தாரு. கர்த்தருக்காக அவருடைய ஏற்ற சமயத்துக்காக காத்திருப்பதனுடைய ஆசீர்வாதம். சோ இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் எடுக்கிறோம். சோ நம்மளுடைய ஆதார வசனம் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறுவதற்காக நம்பிக்கையோடு அமைதலோடு காத்திருப்பது அவசியம். ஆனா அது பழைய ஏற்பாட்டின் முற்பிதாக்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல அந்த கொள்கை அருமையான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு பெற்று தந்தது. ஆனா அதற்கு முன்பு அவர்கள் அந்த காத்திருத்தலை அவங்க வாழ்க்கையில காண்பித்தாங்க. காண்பித்ததுனால அதற்கே ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டாங்க. வேற உதாரணங்களும் இருக்கு வேதத்துல, நம்ம போய் பார்த்தோம். அப்படி காத்திருக்க வேண்டியவர்கள் காத்திருக்காததுனால அவர்கள் என்னன்னா தண்டனை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு சில உதாரணம் பார்த்தோம்னா, முக்கியமா யூத தேசம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அவர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல கர்த்தருக்காக காத்திருப்பதை அவர்கள் தவறவிட்டாங்க. உதாரணம் மோசே நியாயப்பிரமாணம் வாங்க மலை மீது போயிருந்த தருணம், அவர் வருவதுக்கு என்ன ஆயிடுச்சு? தாமதம் ஆயிடுச்சு. உடனே அங்க இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லிட்டாங்க? யாத்ராக்கு 32:1 வாசிக்கும்.
மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் பாரானிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்த தேசத்திலிருந்து எங்களை கழித்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம்? ஆதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணு.
மோசேக்கு என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியல. அதாவது காத்திருக்கிறதுல அவர்களுக்கு அங்க உடன்பாடு இல்லையா, மனது இல்லையா, பொறுமை இல்லையா, எது வேணா நாம் சொல்லலாம். ஆனா அவர்களுக்கு எதுவுமே இல்லை. அவர்கள் காத்திருக்க தவறினாங்க. தவறிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க? ஆரோன் கிட்ட, எங்களுக்கு நாங்கள் வழிபடுவதற்கான தெய்வங்களை உண்டு பண்ணுங்க சொல்லிட்டு பொன் கண்ணுக்குட்டி அவர்கள் அங்க செய்தார்கள் என்று நாம் அங்க பாக்குறோம். அது மிகப்பெரிய ஒரு தவறு. வனாந்தரத்துல அவர்கள் பயணம் செஞ்ச போது அவர்கள் தேவனுக்கு விரோதமா அநேக முறை தவறுகள் செய்தாங்க. அதுல ஒரு முக்கியமான தவறு, தேவன் ஸ்தானத்துல காத்திருக்க தவறிட்டு அந்த பொன் கன்றுக்குட்டி வச்சு வழிபட்டது. அது ஒரு காரணம், அந்த சந்ததி எங்க பிரவேசிக்கிறது இல்ல, கானான்குள்ள பிரவேசிக்கிற ஆசீர்வாதம் தவற விட்டாங்க. தண்டனை காத்திருத்தலுக்கு காத்திருக்க தவறினதுனால வந்துட்டு தண்டனை பார்க்கிறோம். மாம்சீக இஸ்ரேலர் விஷயத்துல, அந்த தேசத்தின் விஷயத்துல. அதே போல சவுல் ராஜா கூட காத்திருப்பதில் தவறினார். அதாவது நியாயமா பலியிடுவது ஆசாரியனுடைய மன்னிக்கணும், தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, பின்னால் ஆசாரியர்கள். இங்க சாமியல் தீர்க்கதரிசி வந்து செய்ய வேண்டிய விஷயம் யாரு இங்க செய்துட்டாங்க, சவுல் செஞ்சுட்டாங்க. இல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பட் எக்ஸாம்பிள் நம்ம பாக்குறோம். சோ ஒரு கொள்கை எடுக்கிறோம், தேவனுடைய அருமையான திட்டத்துல ஒரு வசனம், ஒரு கொள்கை நமக்கு ஒரு தேவனுடைய ஒரு வசனம் காண்பிக்குது. இட் இஸ் குட் ஃபார் மேன், அப்படின்னா மனுஷனுக்கு நல்லது. அது கூட தமிழ்ல வரல, தமிழ்ல அது கூட வரல. இங்கிலீஷ் என்னன்னா இட் இஸ் குட் ஃபார் மேன், அப்படின்னா கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோடும் அமைதலோடும் காத்திருப்பது மனுஷனுக்கு நல்லது. சகோதர சகோதரிகளே, இங்க சவுல் கூட அந்த தவறு அங்க செய்துட்டு என்ன ஆயிடுச்சு, அந்த காத்திருக்க அவர் தவறினதுனால அவருடைய அவருக்கு பின் வந்தவர்களுக்கு அந்த ராஜ்யம் இல்லாமல் போனது நாம் அங்க பார்த்தோம். தண்டனை இன்னும் சொல்லலாம், சுவிசேஷ யுகத்துல இந்த காத்திருத்தல் தவறவிட்டது வேற யார் என்று கேட்டா, சுவிசேஷ யுகத்தினுடைய பெயர் சபை அமைப்பு, நாமினல் சர்ச் சிஸ்டம், அவர்கள் கூட கிறிஸ்து இயேசுவினுடைய இரண்டாம் வருகை வரைக்கும் என்ன பண்ணிருந்திருக்கணும், நியாயமா காத்திருந்திருக்கணும் இல்லைங்களா. அதாவது கர்த்தர் இயேசு ராஜாவாக இரண்டாம் வருகையில வந்து அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்வதற்கு அவருடைய இரண்டாம் வருகை மட்டும் அவர்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஆனா இந்த பெயர் சபை காத்திருக்க தவறினாங்க. அதற்கு முன்னமே கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் பூமியில வந்தாச்சு என்று சொல்லி அதை ஸ்தாபிச்சு நடத்தினாங்க, உருவாச்சு. அதனால ஒரு மாபெரும் அமைப்பு. அது தேவன் என்ன அவருடைய வார்த்தையில சொல்லிட்டாங்க, பாழாக்கும் அருவறுப்பு, அந்தி கிறிஸ்து அமைப்பு. அதனுடைய காலம் மனுஷர்களுடைய வரலாற்றுல இருண்ட யுகம், எவ்வளவு பியூட்டிஃபுல், அது ஸ்கிரிப்சர் கிடையாது, டார்க் ஏஜஸ், இருண்ட யுகம். அது வந்து வசனம் இல்ல, அது வெறும் மனுஷங்களே சொன்ன வார்த்தை அது, ஆனா தெளிவா இருக்குது. ஏன்னா அது இருண்ட யுகம் தான். கர்த்தர் இயேசுவுக்கு காத்திருக்காம தாங்களாக அவசரப்பட்டு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி அந்த ஆளுகை செய்யலாம் என்று இந்த பெயர் கிறிஸ்தவ அமைப்பு முயற்சித்த போது இது நடந்துச்சு. ஒரு அருமையான வசனம் உன்னத பாட்டுல நாம் அங்க வாசிக்கிறோம், உண்மையான சபை இந்த பெயர் கிறிஸ்தவ அமைப்பை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, எருசலேமின் குமாரத்திகளே என்று சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. வாசிங்க இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம்,
எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதாக மட்டும்
எனக்கு
பிரியமானவருக்கு மனதாக மட்டும்,
பிரிய மாணவல்லாம் அப்படிங்களா,
எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவருக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்ப பண்ணாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மலையின் மேலும் உங்களை ஆணையிடுவேன்.
ஆமா பாருங்க, இது தமிழ்ல எனக்கு அது நீங்க சொல்லும் போதுதான் நான் பாக்குறேன், ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா இது சபை பெயர் சபைக்கு சொல்றாங்க, பிரிய மாணவர் வரணும் நியாயமாங்க. அதாவது என்னன்னா எனக்கு பிரியமானவர் என்ன பண்ணாதீங்க, நீங்க
எனக்கு பிரியமானவர் மனதாக
சொல்லுங்க,
எனக்கு பிரியமானவருக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழுங்க பண்ணாமலும் எழுப்ப பண்ணாமலும் இருக்கும்படி.
ஆமா, அது பிரியமானவள், பிரியமானவர் அங்க இல்ல இங்கிலீஷ்ல, என்னுடைய எனக்கு என்னுடைய பிரியத்துக்கு அப்படி வருது. அது உங்களுக்கு தெரியும், அந்த லாங்குவேஜ் மூலக்க ஒரு 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 மனவாளன் மனவாட்டி பாஷ் என்னுடைய எனக்கு பிரியம். இங்கிலீஷ்ல சொன்னா, ஐ சார்ஜ் யூ ஓ டாட்டர்ஸ் ஆஃப் ஜெருசலேம் பை த ரோஸ் அண்ட் த ஹின்ஸ் ஆஃப் த ஃபீல்ட் தட் யூ ஸ்டிர் நாட் அப் நாட் அவேக் மை லவ் என்னுடைய பிரியத்துக்கு. ஸோ இங்க இந்த வசனம் நாம் எடுத்தோம்னா, சபை பெயர் சபை பார்த்து அங்க சொல்ற விஷயம் என்னன்னா, என்னுடைய பிரியத்தை என்ன பண்ணிடாதீங்க, விழிக்க தூணாதீங்க, அவசரப்படுத்தாதீங்க. எது வரைக்கும்? இது மட்டும், இது மட்டும். அது முழுக்க வாசிச்சுங்க. அவருக்கு மனமாகும் மட்டும் அப்படின்னா என்னன்னா, இது ரொம்ப அருமையான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பெயர் கிறிஸ்தவ அமைப்பு கர்த்தர் இயேசுவுக்கு காத்திருக்க தவறி அதற்கு முன்னமே அவர்கள் ஒரு ஒரு பொய்யான ராஜ்யத்தை ஸ்தாபித்து ஆளுகை செய்தாங்க. அதுக்கு தேவன் ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு. என்னன்னா, அவங்கள வந்துட்டு அந்த அமைப்பை வந்து வேசி என்று சொன்னாரு இல்லைங்களா, அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபைய. பின்பு அவங்களுடைய அவங்களிருந்து வெளிவந்த புராடஸ்டன்ட் சபைகள் அந்த வேசியினுடைய குமாரத்திகள் என்று சொன்ன, அது தண்டனை அவங்களுக்கு. இந்த இந்த அமைப்புகளுக்கான இந்த அமைப்புகள் காத்திருக்க தவறினதனுடைய தண்டனையாக அந்த வார்த்தைகள். தேவன் அந்த அமைப்பை வேசியாக, வேசியினுடைய பிள்ளைகளாக அங்க பார்த்தது. சோ இங்க இந்த வசனம் பார்க்கும் போது, இந்த வசனத்தினுடைய கருப்பொருள் என்னவா இருக்குன்னா, சபை பெயர் சபை பார்த்து சொல்லும் போது, என்னுடைய பிரியத்தை தூண்டிடாதீங்க. இங்க பிரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் வந்து நியாயமா இரண்டாம் வருகையில ஆளுகை செய்வார். அதற்கு முன்னும் அவருடைய ஆளுகை ஆரம்பிப்பதற்கு நீங்க அவரை என்ன பண்ணாதீங்க, தூண்டாதீங்க, நீங்க அவருக்கு அவசரப்படுத்தாதீங்க. சோ அங்க ஒரு காத்திருக்க வேண்டியது ஒரு அவசியமாக அங்க இருப்பதை நாம் அங்க பார்க்கிறோம். சோ அப்ப என்னன்னா, இது தேவனுடைய திட்டத்துல கர்த்தருக்காக காத்திருக்கிறது மிக மிக அவசியம் சகோதர சகோதரிகள். சோ காத்திருந்தவர்கள் ஆசீர்வாதம் பெற்றாங்க, தவறினவர்கள் தண்டனை அங்க பெற்றாங்க. ஆனா இங்க நாம பார்க்கிறோம், இந்த வசனத்துல பார்க்கும் போது, தேவனே விசேஷமா அவருடைய திட்டத்துல அவர் இந்த முழு மனுக்குலத்துக்கு கிருபையுள்ளவராக இருப்பதற்கு காத்திருக்கத்தான் செய்யலாம். ஆசரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கிற அந்த இரண்டு கேருபீன்கள் நாம் எடுத்துடலாம். அது எது எதை குறிக்குது? அந்த ரெண்டு கேருபீன்கள் பத்தி சொல்லும் போது செட்டைகள் விரிச்சுட்டு, ஆனா கிருபாசனத்தை பார்த்துட்டு அப்படியே இருக்கிறது, அது ஒரு காத்திருக்கிற நிலை. ஆனா அந்த அந்த கேருபீன்கள் எதை குறிக்குது? தேவனுடைய குணலட்சணங்கள். குணலட்சணங்கள் எந்த குணலட்சணங்கள்? ரெண்டு கேருபீன்கள். சரி, தேவனுடைய ரெண்டு பிரம்மாண்டமான குணலட்சணங்கள் காத்திருக்கு, செயல்படுறது. தேவனுடைய குணலட்சணங்கள் காத்திருக்கிறதுனா, தேவன் காத்திருக்கிறார், செயல்படுறது ஒரு விதத்துல ஒருத்தருக்காக இல்லையா. அந்த குணலட்சணங்கள் என்ன சொல்லுவோம் நாம, என்னென்ன குணலட்சணங்கள்? ரெண்டு காத்திருக்கிற குணலட்சணங்கள். என்னென்ன குணலட்சணம்? நீதியா, வல்லமையும் அன்பும். வல்லமையும் அன்பும். நீங்க ஏன் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க தெரியல. ஏன்னா அந்த கிருபாசனம் வந்து நீதி, அங்கதான் என்ன தெளிக்கப்படுது? ரத்தம் தெளிக்கப்படுது. அந்த லைட் வந்து ஞானம், அந்த ஷெக்கினா. சோ மற்ற ரெண்டு குணலட்சணங்கள், அவருடைய வல்லமையும், அவர் அதாவது தேவன் அவருடைய அன்புல அவருடைய வல்லமையில இந்த முழு மனுக்குலத்தை ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற காலம் இருக்கு. அது மட்டும் அவர் காத்திருப்பது நாம பாக்குறோம். ஆனா அப்படி தேவன் முழு மனுக்குலத்தை அந்த ரட்சிப்பின் திட்டத்தினால ஆசிர்வதிப்பது அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில துவங்கி அது முழுமையாக நிறைவேறும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ தேவன் அவரே வந்து கிருபையுள்ளவராக இந்த மனுக்குலத்துக்கு வெளிப்பட காத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த காத்திருத்தலினுடைய ஒரு முக்கியத்துவம் நமக்கு நன்கு அங்க புரியுது என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். தேவன் மாத்திரம் காத்திருக்கிறது அல்ல, அவரே காத்திருக்கிறார், அவருடைய குமாரன் கூட காத்திருக்கிறதை வெளிப்படுத்துவது பார்க்கிறோம். சங்கீதம் 110 முதல் வசனம், அது மாத்திரம் இல்ல, இன்னும் கொஞ்சம் நம்ம நம்மை சுற்றி நம்ம கவனிச்சோம் பாருங்க. இப்ப பேசினதெல்லாம் முற்பிதாக்கள் பேசணும், அப்புறம் பழைய ஏற்பாட்டின் சில அருமையான மனிதர்கள் நல்ல வாய்ப்புல இருந்தவங்களை பார்த்தோம், பிதாவாகிய தேவன் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு பார்க்கிறோம், காத்திருத்தல் எப்படி எல்லாம் அவங்களுடைய அவங்க இடத்துல இருக்குது பார்க்கிறோம். ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா சில உயிரற்ற விஷயங்கள் கூட தேவனுக்காக அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்காக அவர்கள் கொடுக்க வேண்டிய சாட்சிக்காக காத்து இருப்பது நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு முதல் விஷயம் என்னன்னா இந்த எகிப்துல இருக்கக்கூடிய பிரமிடு. பிரமிடு நமக்கு தான் தெரியும், அது வெறுமனே பிரமிடு இல்ல, ஒரு கட்டடம் இல்ல. அந்த பிரமிடுக்குள்ள என்ன இருக்குது முழுக்க முழுக்க தேவனுடைய தெய்வீக திட்டம். அப்படின்னா பிரமிடு வந்து என்னன்னா தேவனுடைய திட்டத்துக்கு ஒரு அருமையான சாட்சி. அதனாலதான் அது இங்கிலீஷ்ல ரசில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விட்னஸ் இன் ஸ்டோன், கல்லுல இருக்கிற சாட்சி. தேவனுக்கு சாட்சி தேவனுடைய வார்த்தைகள், வேதம் முதல் விஷயம் புரியுதுங்களா. இன்னொரு சாட்சி அப்படியே இருக்குது பைபிள் மாதிரியே தேவனுக்கு அவருடைய அருமையான திட்டத்துக்கு பிரமிட். பிரமிடுடைய விசேஷம் அதுதான். ஏன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரமிட் ரொம்ப விசேஷம், ரஜில் அவர்களுடைய கலரை வந்து பிரமிட் போட்டோ நீங்க பார்க்கலாம், அவருடைய கலரை வந்து பிரமிட். ஏன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளவு முக்கியம்னா தேவனுடைய வேதத்துல ரட்சிப்பின் திட்டம் என்ன என்று வேதமானவர்கள் புரிந்து கொண்டாங்களோ அந்த திட்டத்தை ஒண்ணு பிசகாம அப்படியே பார்த்தோம் எங்கன்னா பிரமிடுல. அப்பதான் புரிஞ்சிச்சு பிரமிடு வந்துட்டு ஏசாயா 19:20 சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு அடையாளம். அப்போ பிரமிடு பாருங்க, அது தேவனுடைய திட்டத்தை உள்ளு பெற்று அந்த திட்டத்திற்கு ஒரு சாட்சியாக இருக்குறங்கிற விஷயம் வெளிப்படுவதற்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா அது கட்டினதுல இருந்து எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 4000 வருஷங்கள் பிரமிடு வந்து காத்திருக்கணும் அதனுடைய சாட்சி அதனிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கு. அது அது அதுக்கு உயிர் இல்லை, ஆனாலும் அது தன்னுடைய சாட்சியை வெளிப்படுத்துவதற்கு காத்திருக்க வேண்டியது அவசியம் என்பது தேவனுடைய சித்தம். அதே போல தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம், எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் அது வெளியாகணும் அப்படின்னு சொல்லிட்டா ஜீவனுள்ள வார்த்தையா இருந்துட்டு கர்த்தர் இயேசு வர்ற வரைக்கும் அது காத்திருக்கும். பழைய ஏற்பாட்டின் சகல விஷயங்கள் கர்த்தர் இயேசு வந்து வெளிப்படுத்தணும். அது மாத்திரமல்ல இந்த வேதம் முழுவதுமே அதனுடைய சாட்சியை அறிவிப்பதற்கு காத்திருக்க வேண்டியது அவசியம் என்பது நிறைய உருவக பாஷையில அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். உதாரணத்துக்கு தானியேல் கிட்ட தேவன் அநேக தீர்க்க தரிசிகள் சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லி என்னதான் சொல்லிட்டாங்க, இவைகள் எல்லாம் என்ன பண்ணிடுங்க முத்திரை போட்டு வச்சிடுங்க, எது வரைக்கும் முடிவு காலம் வரைக்கும். ஏன் அப்ப வந்து அறிவு என்ன ஆகும் இருக்கும், அப்போ இருக்கிற ஒரு சிலர் வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்கள் தான் அதைய வெளிக்கொண்டு வருவாங்க. அது வரைக்கும் அந்த வார்த்தைகள் காத்திருக்க வேண்டியது அங்க அவசியம் என்று நாம் அங்க பார்க்கிறோம். கிட்டத்தட்ட தானியேல் அது எழுதுனது எப்போ, கிமு எடுத்துட்டோம்னா 600 பின்னால. அது எப்ப வெளிப்படுது, 1874 பின்னால். கிட்டத்தட்ட தானியேல் மூலம் வெளியாயிட்ட வார்த்தைகள் அதனுடைய சாட்சிய பகிர வேணும்னா 2500 வருஷங்கள் அங்க காத்திருக்க வேண்டியது அவசியம். ஒரு அருமையான கொள்கை எப்படியெல்லாம் நிறைவேறுது தேவனுடைய மனிதர்கள் கிட்ட, அவருக்கு கீழ்படிய மர்த்தவங்க கிட்ட நிறைவேறாம போச்சு. அதுவும் பார்க்கணும், தேவன் அவரே கிருபையுள்ளவராக தம்மை வெளிப்படுத்துவதற்கு காத்திருக்கிறார். அது பிரம்மாண்டமான விஷயம், நமக்கு அது புரியுதனுடைய முக்கியத்துவம். கத்திரேசு காத்திருக்கிறாங்க. இப்ப பார்த்தா சில உயிரற்ற விஷயங்கள்ல காத்திருக்குது, பிரமீடு காத்திருக்குது, தேவனுடைய வார்த்தைகள் அங்க காத்திருக்குது. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்துல ஒரு 2 சாட்சிகள் பத்தி பேசப்படும். அவங்க 2 பேரும் இரட்டு உடுத்தி அவர்கள் காத்திருக்கணும் ஒரு 1260 நாள் அளவு. என்னன்னா அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, ஒரு என்ன சொல்லலாம் பயன்படாத பாஷையில அது அப்படியே சங்கிலியில கட்டப்பட்டு இருக்கும். அந்த 2 யுகத்துல தேவனுடைய வார்த்தைகள் அதனுடைய சாட்சி கொடுக்க முடியாத ஒரு காலம். ஆனா அந்த நாட்கள் முடிஞ்ச உடனே வசனம் பாக்குறோம், அவர் அந்த 2 சாட்சிகளுக்கு ஜீவன் வந்து காலூன்றி நின்றது. இதெல்லாம் என்னன்னா 1799 போப் மார்க்கம் முடிவுக்கு வந்த உடனே 1800களில் ஆரம்பிச்சது பைபிள் சொசைட்டி. இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நம்ம நல்லா பார்த்துருக்கிறோம், நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்தான் படுத்துறேன். ஆனா ஒரு கொள்கை எடுத்து வச்சுட்டு நாம் அறிஞ்ச விஷயங்களை அதோடு நம்ம அங்க பொருத்தி பார்க்கணும். அந்த 1800களுக்கு அப்புறம் பைபிள் சொசைட்டி உலகங்கள்ல தோன்றி லட்சக்கணக்கில் வேதங்கள் பிரிண்ட் அடிக்கப்பட்டு முழு உலகம் வந்து சர்க்குலேட் ஆச்சு. ஜீவன் வந்து எழுந்து நின்றாங்க அந்த 2 சாட்சிகள். ஆனா அது வரைக்கும் ஒரு 1260 வருஷங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. அவைகளுடைய ஏற்ற காலத்துக்காக கர்த்தருடைய திட்டத்துல காத்திருக்கணும். நமக்கு அதிகமா தெரியாது, ஆனா ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேரு பைபிள்ல இருக்கக்கூடிய வரலாற்று பதிவுகளை பொய் தான் நினைச்சாங்க. நிறைய ஸ்காலர்ஸ் அப்படிதான் நினைச்சாங்க, இது வந்து ஒரு இன்ஸ்பயர்டு ஒர்க் இல்ல, அதாவது கடவுள் எண்ணப்பட்டவர்னால உணர்த்தப்பட்டு எழுதின புத்தகம் இல்ல, இதுல இருப்பவைகள் உண்மைகள் இல்ல, அதனால அங்க சொல்லப்பட்டிருக்கிற கடவுள் கூட உண்மை இல்ல. பொதுவா அஞ்ஞானிகள் அப்படித்தான் நினைச்சாங்க. ஆனா அந்த அஞ்ஞானிகளுக்கு தேவன் தாம் தேவன் என்பதையும் தம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள உண்மையான வார்த்தைகள் என்பதும் புரிய வைப்பதற்கு ஒரு சில விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தாங்க. அதாவது இப்ப பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா சில முக்கியமான தேசங்கள் இருக்கு இல்லைங்களா, இஸ்ரேல், எகிப்து இருக்குது, அப்புறம் பாபிலோன் இருக்குது. சோ இந்த எகிப்து பாபிலோன் ரொம்ப முக்கியமான தேசங்க, ஏன்னா பைபிள்ல எக்கச்சக்க சமயங்கள வராங்க அவன். சோ இதெல்லாம் பொய்ங்கிற மாதிரிதான் ஜனங்கள் நம்பினாங்க. ஆனா இப்ப இல்ல, இப்ப பிரமிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த 2 இடங்கள்ல ஒரு சில வருடங்களுக்கு முன்பு தான் இந்த இடங்களுக்குள்ள புதஞ்சு கிடந்துச்சு நிறைய சான்றுகள். அது நம்ம என்ன சொல்வோம், ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ், புதை பொருள் சான்றுகள். ஜனங்கள் இந்த இடத்துல இந்த விதமா இப்படியாக வாழ்ந்தாங்க என்பதற்கான சான்று, அவர்கள் வாழ்ந்ததுக்கான அந்த அறிகுறிகள் அவர்கள் பின்பு அப்படியே புதஞ்சு போய் மண்ணுக்குள்ள இருக்கிறது. அது புதஞ்சு போகும்போது நாம எல்லாம் இல்லை, அதெல்லாம் மண்ணுக்குள்ள இருக்கும் போது வெளியே ஒண்ணும் இல்லை. அதனால வெளியே வந்து இப்படி எல்லாம் இல்லைன்னு நாம் நினைச்சிடுவோம். ஆனா எப்ப உள்ள இருந்து அந்த விஷயங்கள் வெளியே வருதோ, அடடா இங்க ஜனங்கள் இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு, அவர்கள் இப்படி வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கு, அவர்கள் இதெல்லாம் பயன்படுத்தினாங்கிறதுக்கான அடையாளம் இருக்குது, அப்போ இப்படிப்பட்ட ஜனங்கள் இங்க இப்படி வாழ்ந்தாங்க. சோ இது ரொம்ப முக்கியம். சோ எப்படி வந்து தேவன் இந்த இந்த கடந்த 200 நூற்றாண்டுகள்ல அஞ்ஞானிகளுக்கு தாம் வந்து தேவன் என்பத இந்த வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள், இதுல இருக்கிற விஷயங்கள் உண்மை எப்படித்தான் புரிய வச்சாங்கன்னா அவங்க பாணியிலேயே புரிய வச்சாங்க. அவங்களுக்கு வந்து பைபிள் எல்லாம் சொன்னா புரியாது. சோ பைபிள்ல என்ன எழுதி இருக்குதோ அதற்கான அருமையான சான்றுகள் இந்த 2 தேசங்களுடைய பகுதியில் இருந்த பகுதியில புதை பொருள் ஆராய்ச்சியில தேவன் கொண்டு வந்தான். இன்னைக்கு கொஞ்சம் பேர் பைபிள் ரெக்கார்டு வந்து ஒரிஜினல் ஏன் நம்பினாங்கன்னா அவர்கள் எதிர்பார்க்கிற பிரகாரம் அது இருக்கிறது உண்மை என்பதற்கான சான்றுகள் அந்த புதை பொருள் ஆராய்ச்சியில வந்துச்சு. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த புதை பொருள் என்ன சொல்லலாம், சான்றுகள் அது கூட காத்திருந்துக்குது எவ்வளோ வருஷமா தன்னுடைய சாட்சியை வந்து கொடுப்பதுக்கு காத்திருந்துருக்கு. ஸோ நம்ம தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அது பார்க்குறோம். ஸோ அந்த காத்திருத்தல் ரொம்ப அவசியம். அது எப்படி அருமையாக தேவன் அங்கே ஏற்ற சமயத்தில் காண்பிக்கிறாங்க என்று நாம் அங்கே பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு சில கற்களான வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பேசிக், தேவன் காத்திருக்கிறார், கர்த்தர் இயேசு காத்திருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் அவருடைய மனிதர்கள் காத்திருந்து பலன் ருசிச்சாங்க, காத்திருக்க தவறினீங்க தண்டிக்கப்பட்டாங்க. தேவன் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய திட்டத்துக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய உயிரற்ற விஷயங்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் காத்திருந்து அந்த சாட்சி அங்க கொடுக்குது. காத்திருத்தல் என்ன, எவ்வளவு அவசியம் தேவனுக்காக. இது பார்த்துட்டு சில கருகலான வசனங்களாம் கூட நம்ம பார்க்க மாட்டோம், ஆனா தீர்க்க தரிசனங்கள் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்ப நம்ம பேசிட்ட விஷயங்கள் பின்னி பிணைஞ்சு அங்க இருக்கு. அந்த வசனங்கள் நம்ம பார்க்கலாம், நிதானமா பார்க்கலாம். யாக்கோபு கர்த்தருக்காக ரட்சிப்புக்கு காத்திருப்பதை பற்றி தீர்க்க தரிசனமா பேசின ஒரு வசனம், தான் பற்றி பேசின வசனம், அவருடைய பசங்கள்ல ஒருத்தர் தான் பத்தி தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தன்னுடைய ரட்சிப்புக்காக யாக்கோபு காத்திருப்பதாக அங்க சொல்றார். அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம், நிறைய ஆழமான விஷயங்கள் உள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு வசனம். எடுங்க வசனம், ஆதியாகமம் 49 16 இருந்து 18.
ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தின் யாரையும் விசாரிப்பார், தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாத்து விழுமுறையாய் அதன் துணிக்காலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பார். கத்தாவே உன்னுடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன்.
பொதுவா நாம அந்த 17 வசனம் நல்லா படிப்போம், அத பேசிக் சப்ஜெக்ட்ல டீல் பண்ணுவோம் சபை பத்தின பாடத்துல, சரிங்களா. ஆனா 18 வசனம் நம்ம படிக்க மாட்டோம். ஆனா நமக்கு 17 எவ்வளவு முக்கியமோ அது முழுமை தரணும்னா 18 நாம புரிஞ்சுக்கணும். இங்க மறுபடியும் வாசிங்க 17. தான் அப்படி அப்படி சொல்லுங்க, தான் தான் இல்ல, தான் நாம்னு வந்துடும், தான் இந்த கோத்திரம் தான். சோ தான் இஸ்ரேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான், தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழுப்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். தன்னுடைய பிள்ளைகள்ல ஒருவர் தான், தான் பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிடுறார். அவரு குதிரையின் மேல ஏறி இருக்கிறவர் மல்லாண்டு விழும்படியாக அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில கிடக்கிற சர்பத்தை போல பாதையில் இருக்கிற விரியனை போல இருப்பான். தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு டக்குனு அங்க ஜேக்கப் என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். தான் பத்தி இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு உடனே கர்த்தாவே உங்களுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வசனங்கள் ரெண்டும் நம்ம ரெண்டுக்கும் இருக்கிற தொடர்பு புரிஞ்சுக்கணும்னா ஏதோ சம்திங் இருக்குது இல்லைங்களா. தான் பத்தி ரொம்ப வித்தியாசமா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார், மற்ற பசங்கள் பத்தி எல்லாம் இப்படி சொல்லவே இல்லை. தான் பத்தி பேசும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு குணம் வெளிப்படுது. அது நல்ல குணம் மாதிரி நமக்கு நல்லாவே தெரியுது, அது நல்ல குணம் இல்ல. குதிரை மேல ஏறி இருக்கணும், மலாந்து விழுகணும், அதுக்காக அந்த குதிரையின் குதிக்கால கடிக்கணும், அதுக்காக வழியில படுத்திருக்கிற பாம்பு விரியன் மாதிரி இருப்பார் என்பதுதான். ஆனா இந்த விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். சோ இந்த ரெண்டு வசனங்களுக்குள்ள இருக்கிற தொடர்பு நாம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் தான் பத்தி பார்க்கணும். இது தான் உண்மையிலேயே யாரை குறிக்கிறார், யார் யார் எல்லாம் குறிக்கிறார் தெரியும் நமக்கு எல்லாம். ஆனா தெரிஞ்ச விஷயங்கள் வச்சு ஒரு அருமையான கொள்கை பார்க்கிறோம், காத்திருக்காங்க. சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் தானுடைய சரித்திரம் பார்த்தோம்னா, அவருடைய பின்னணி பார்த்தோம்னா, அது நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 18 அதிகாரத்துல அங்க இருக்கு. அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தோம்னா, நான் அவருடைய பிள்ளைங்க, அந்த கோத்திரத்தார் எப்படிப்பட்டவங்க என்பது நமக்கு அங்க விளங்கும். தான் பத்தி சொல்லணும்னா, அந்த அதிகாரத்துல இருந்து எடுத்து சொல்லணும்னா, பாருங்க, இது ஒரு ஒரு சின்ன தகவல், அவரை பற்றின வரலாறு, அவருடைய பின்னணி. அவர் மெய்யான தேவனை விட்டு, தேவனை ஆராதிப்பதை விட்டு வழி விலகிட்டு, அவருடைய ஸ்தானத்துல விக்கிரகங்களை வைத்தவர் தான். மெய் தேவனை ஆராதிப்பதை விட்டு விக்கிரகத்தை ஆராதிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டவராக அங்க இருந்தார். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் 144,000 பேர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்துல சொல்லும் போது, அங்க அந்த கோத்திரத்தார் என்ன பண்ணப்பட்டுறாங்க, விடுபட்டு அவர் ஸ்தானத்துல எந்த கோத்திரம் வந்துருது, மனாசே அங்க வந்துருது. சோ தான் கோத்திரத்தை தேவனுக்கு உண்மையுள்ள 144,000 பேரை அடையாளமா சொல்லும் போது பயன்படுத்துவதற்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா தான் கேரக்டர் கண்டிப்பா அது இந்த 144,000 பேர் யார்கிட்டயுமே இருக்காது. அவர்கள் உண்மை உள்ளவர்கள். அந்த உண்மை உள்ளவர்களை நிழலா காண்பிக்கிறதுக்கு, அடையாளமா காண்பிக்கிறதுக்கு தான் சூட்டபிள் கிடையாது. தான் எடுத்துடுங்க லிஸ்ட்ல, மனாசே கொண்டு வாங்க. ஏன் அப்படின்னா, தான் மெய்யான தேவனை ஆராதிப்பது விட்டுட்டு விக்கிரகங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு அவர் அங்க போனார். ஆனா அவர் அவர் அவருடைய முழு விஷயம் நாம பார்த்தோம்னா, அவங்க என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சாங்க, இது ஒரு தப்பு அப்படின்னு சொன்னா, பிரதான தப்பு, கானான் தேசத்துல 12 கோத்திரங்களுக்கும் தேவன் இடம் கொடுத்தார். தான் கோத்திரத்துக்கு கொடுத்த இடத்தை தான் கோத்திரத்தாரு சுதந்திரிக்க தவறுனாங்க. ஏன், விரோதிகள் தங்களை விட பலவான்களா இருக்கிறத பார்த்து, அவங்களோட சரிக்கு சமமா சண்டை போட பயந்து, அவர்களை துரத்துவதற்கு முடியாம இவர்கள் இருந்த மலைப்பகுதியிலேயே ரொம்ப நாள் இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் ஏனா, அவர்கள் தேவன் மேல விசுவாசம் வச்சு அவருடைய பலத்தை நம்பி அந்த விரோதிகளோடு யுத்தம் செஞ்சு தங்களுக்கு தேவன் சுதந்திரமா கொடுத்த பகுதி எடுத்திருக்கணும், ஆனா அவர்கள் எடுக்கல, அவர்கள் தவறினாங்க. சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, தான் தங்களுடைய சொந்த சுதந்திரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள தவறினாங்க என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ இப்படி அவர்கள் தவறிட்டாலும் பின்னாட்கள் என்ன பண்ணாங்கன்னா, நான் சொல்ற பாயிண்ட் கொஞ்சம் அப்படியே கவனிங்க. அவங்க அவங்கள இருந்த பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி போனாங்க, நார்த்தன் டைரக்ஷன்ல போனாங்க. வடக்கு நோக்கி, இஸ்ரேல்னா வடக்கு நோக்கினா மேல அப்படியே அப்படியே எர்மோன் மலை, லெபனான், உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் ஸ்டடியில பார்த்தோம். வடக்கு நோக்கி அவர்கள் பயணம் செஞ்சு அந்த கானானுடைய எல்லையில், வடக்குல எல்லையில் இருக்கிற ஒரு பகுதி, லாயிஸ், அந்த அதிகாரத்தில் ஒரு லாயிஸ் அப்படிங்கிற ஒரு இடம், அங்க சில ஜனங்கள் இருந்தாங்க. அவங்களை பத்தி சொல்லணும்னா, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது, சாதாரண ஜனம், அப்புறம் ஜனம், யுத்தம் போட தெரியாது, சண்டை போட தெரியாது. அந்த ஜனங்கள் பார்த்து இந்த தான் கோத்திரம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள போய் சண்டை போட்டு அவங்கள துரத்தி அடிச்சுட்டு அதை முற்றிலும் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு அந்த இடத்துல இவர்கள் குடி புகுந்து அந்த லாயிஸ்துக்கு பின்னாட்கள் என்ன பேர் வச்சாங்கன்னா, தான் பேர் வச்சாங்க. சோ இது அவங்களுடைய ஹிஸ்டரியில நம்ம அங்க பாக்குறோம். எளிமையா சொன்னா, மெய்யான தேவன் விட்டாங்க, அவர் ஸ்தானத்துல விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்தாங்க, தங்களுடைய தங்களுக்கு என்ற தேவன் தந்த இடத்தை சுதந்திரிக்க அவிசுவாசத்தினால தவறினாங்க. ஆனா தங்களுக்கு தரப்படாத ஒரு இடம், வடக்கு திசையில இருந்துட்டு ஒரு இடத்தை நோக்கி அவர்கள் பயணிச்சு அங்கிருந்த அப்ராணி ஜனங்களை கொன்று போட்டு பட்டணத்தை எரிச்சு அதை அவர்கள் பற்றி கொண்டாங்க. அப்படி அவர்கள் அந்த பட்டணம் நோக்கி போகும் போது வழியில பார்த்தோம்னா, மீகா என்பவர், அவருடைய ஒரு வீடு, அதுல ஒரு ஆச்சாரியம், மீகா என்பவருடைய ஒரு ஆச்சாரியம், அந்த வீட்டில இருந்த நிறைய விக்கிரகங்கள் பாருங்க, அந்த ஆச்சாரியனையும் கைது பண்ணிட்டு அந்த விக்கிரகங்களையும் எடுத்துட்டு அவங்க போறாங்க. தான் போய் அந்த லாயிஸ் பட்டணத்தை எரிச்சுட்டு அங்க குடி புகுந்த போது தாங்கள் கொண்டு வந்த அந்த விக்கிரகங்களை அந்த இடத்துல ஸ்தாபிச்சாங்க. ஸ்தாபிச்சு வழி வழி வணங்கினாங்க. இது எது வரைக்கும் இருந்துச்சுன்னா அவங்களுடைய சிறை இருப்புல இஸ்ரேல் தேசம் போற வரைக்கும் இந்த கண்டிஷன் தான் இருந்துச்சு. எங்க தான் மற்றும் அந்த கோத்திரத்தார் போய் தங்கின அந்த லாயிஸ் பகுதி பின்னாட்களி தான் என்று அழைக்கப்பட்டுச்சு. அங்க அவர்கள் வரும்போது வழியில எடுத்து வந்த அந்த விக்கிரகங்களை வச்சு வழிபடுவது இஸ்ரேல் தேசம் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிற வரைக்கும் இருந்ததா நமக்கு வசனம் சொல்லுது. வசனம் 27ல இருந்து வாசிங்க போதும், 31 வரைக்கும். பாருங்க அந்த சிறை இருப்ப வரைக்குமே அந்த கண்டிஷன் அங்க போச்சு. ஆனா சாலமோனுக்கு பின்பு தேசம் இரண்டா உடைஞ்சு, நான் ஹிஸ்டரி பேசுறேன், ஆனால் நீங்க கவனிங்க, நீங்க வசனம் அதிகம் பார்க்க வேணாம். இது வரலாறு, ஜஸ்ட் நம்ம டான் பத்தி புரிஞ்சுட்டு அந்த வசனங்களுக்கு அர்த்தம் பார்ப்போம். தான் யார்? ஏன்னா டான் பத்தி யாப்போக்கு ஒரு வித தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு கட்டாவி உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் காத்துருக்கேன். தானுடைய கேரக்டர் நம்ம இங்க எடுக்கணும், அதுக்காக அவருடைய பின்னணி பார்ப்போம். ஸோ இப்படித்தான் அவங்க இருந்தோம். ஸோ இந்த வரைக்கும் பார்த்ததுல மெய்யான தேவனை விட்டு விக்கிரகத்தை வணங்கி சொந்த இருப்பிடத்தை தவற விட்டுட்டு தங்களுக்கு அல்லாத ஒன்றை வடக்குல தெரிஞ்சு கொண்டாங்க. தெரிஞ்சுக்கொள்ள போகும்போது விக்கிரத்தை எடுத்துட்டு போய் அங்க இன்ஸ்டால் பண்ணாங்க, அங்க ஸ்தாபிச்சாங்க. சரி, அது சிறை பிடிக்கப்படுற வரைக்கும் அந்த ஒரு வணக்கத்துல தான் அங்க இருந்தாங்க. ஆனால் தேசம் இரண்டா பிரிஞ்ச பின்பு நம்ம பாக்குறோம் ஒரு காரியம் நடந்துச்சு. இஸ்ரேலுடைய ராஜாவா இருந்தார் ஜெரோபாம். ஜெரோபாமுக்கு ரொம்ப கவலை வந்துச்சு, அதாவது எரோபயம் தமிழ்ல சொன்னாங்க, நான் இங்கிலீஷ்ல எரோபயம்க்கு ஒரு கவலை. ஜனங்கள் ஆலயத்துக்காக எங்க போயிடுவாங்க? ஜெருசலேம் போயிடுவாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற ராஜா கூட சேர்ந்துட்டு நமக்கு என்ன ஆயிடும்? கெட்டது வந்துடும். சோ என்ன பண்ணலாம்? ஜனங்கள் இங்கிருந்து ஆலயத்துக்காக எங்க போக கூடாது, ஜெருசலேம் போக கூடாது. என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு ரெண்டு பொன் கன்றுக்குட்டிகள் செஞ்சுட்டு அதை வந்து ஒரு ரெண்டு இடத்துல வைக்கிறாங்க. அந்த இடங்கள் வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் 12 26-30.
எரோபெயாம் எப்போது ராஜ்யபாரம் தாவீது வசமாய் திரும்புகிறதா இருக்கும், இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை போற்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின்
பாருங்க, ரெண்டு பொன் கன்று குட்டிகள், ஒன்னு பெட்டையில இன்னொன்னு எங்க வச்சிருக்கிறாரு இவரு? பாருங்க, ஆச்சரியம் பாருங்க, எரோபெயாம் செய்திட்ட இந்த விஷயம் அடுத்த வசனத்துல பார்த்தா கர்த்தருடைய பார்வைக்கு வாசிங்க, கடைசி வசனம் வாசிங்களா? 31 வாசிங்க பின்னாடி கடைசியா.
அவன் மேடையாக ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராக இருந்த
30
இந்த காரியம் பாவமாயிற்று.
இந்த காரியம் சரி, இங்க எரோபெயாம் செஞ்சாரு ரெண்டு பொன் கன்று குட்டி, அதுல ஒன்னு பெட்டையில வச்சாரு, இன்னொன்னு டான்ல வச்சாரு. எந்த டான்னா, இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணும் இல்லைங்களா, டான் கோத்திரம் லாயிச போய் எரிச்சிட்டு வழியில எடுத்த விக்கிரகங்களை ஸ்தாபிச்சு வணங்கி இருந்தாங்க இல்லையா, அந்த இடம் அந்த இடம் தான் பார்வையில் சூட்டபிள் பிளேஸ். எதுக்குன்னா அவர் செஞ்சிட்ட விக்கிரகத்துக்கு, அந்த விக்கிரகத்தை அங்க வச்சார். சோ இதெல்லாம் நல்ல அருமையான ஒரு சில சரித்திர விஷயங்கள். ஆனா அது புரிஞ்சுட்டாதான் இந்த வசனம் நம்ம அங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும், தான் பத்தி ஏன் அந்த தீர்க்க தரிசனம் அங்க சொல்லப்பட்டிருக்குது என்று. சோ அப்ப என்னன்னா, போகிற வழியில லாயிஸ்க்கு போய் அதை தங்களுக்குரியது ஆக்கிரமக்கான பிரயாசத்துல அவங்க போகும்போது திருடின அந்த விக்கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு புறஜாதிகளுடைய கடவுளை குறிக்குது. புறஜாதிகள் தான் அதை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த புறஜாதி கடவுள் தேவர் பெயர் வந்து பலாம் நாம சொல்லலாம். ஆனா அந்த ஸ்தானத்துல பின்னால எரோபியாம் என்ன பண்றாரு, ஒரு விக்கிரகம் வைக்கிறாரு, பொன் கன்று குட்டி. இந்த பொன் கன்று குட்டி எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நாம வேதமும் புராணமும் ஒரு பாடம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆனா இந்த பொன் கன்று குட்டி எங்கிருந்து இஸ்ரேலுக்கு இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம். எங்கிருந்து? அது எகிப்தினுடைய கடவுள் ஓசிரிஸ் அடையாளம் பொன் கன்று குட்டி. பாருங்க, இந்த தானே தேவன் விட்டாங்க, விக்கிரகத்தை ஏற்படுத்தி வச்சாங்க, புறஜாதிகளுடைய விக்கிரக வணக்கம் நடந்ததுக்கு இடமாக தான் மாறுச்சு. அதே ஸ்தானத்துல பின்னால எரோபியாம் எகிப்தினுடைய கடவுள் ஓசிரிஸ் அடையாளப்படுத்துற பொன் கன்று குட்டி அங்க வைக்கிறாங்க. இதே பகுதியில பின்னால கிரேக்கர்கள் இன்னொரு கடவுள், நான் அந்த சப்ஜெக்ட்ல அது கூட நம்ம பேசிருந்தோம், பான், பிஏஎன், பான் அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்கிறாங்க அவங்களுக்கு. கிரேக்கர்களுடைய கடவுள் பாதி பாதி ஆடு பாதி மனுஷன், இதுக்கு மேல மனுஷனு இதுக்கு கீழே ஆடு. அந்த விக்கிரக கடவுள் அந்த கிரேக்கர்கள் அதே இடத்துல வச்சு வழி நடத்தினாங்க. அதனால தான் இருந்த அந்த பகுதி கிரேக்கர்களுடைய காலத்துல என்ன என்று அழைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தா தானியாஸ், தானியாஸ் என்று சொன்னாங்க. அதாவது தான் கோத்திரம் போய் தங்கின இடம் தான் என்று அழைக்கப்பட்டுச்சு அவங்க காலத்துல. அப்போ புறஜாதியாருடைய கடவுள் விக்கிரகமா இருந்து வணங்கினாங்க. பின்பு கிரேக் எரோபியாம் காலத்துல அங்க வந்துட்டு ஓசிரிஸ் கடவுள் விக்கிரகம் வச்சு வணங்கினாங்க. பின்பு கிரேக்கர்கள் காலத்துல அவங்க கடவுள் தானியாஸ் வச்சுட்டு வணங்கினாங்க. இதே இடத்த வந்துட்டு ரோமர்கள் காலத்துல கர்த்தர் இயேசு எல்லாம் வாழ்ந்த காலம் முதலாம் வருகை போது அந்த இடத்துக்கு என்ன பேர்னா சிசரியா பிலிப்பி. சிசரியா பிலிப்பி நல்லா கவனிங்க, இந்த இடமெல்லாம் பாருங்க. ஏன்னா சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப அருமையா புரியும், கத்திரியே ஏன் அப்படி பேசினாங்க என்னன்னா, தான் குடியிருந்த பகுதி விக்கிரக ஆராதனைக்கு ஒரு முக்கியமான ஸ்தலமாக ஆச்சு. அந்த இடத்துல புறஜாதிகளுடைய விக்கிரகங்கள், எரோபியாமனுடைய விக்கிரகம், எகிப்து கடவுள் விக்கிரகம், கிரேக்கர்களுடைய விக்கிரகம், ரோமர்களுடைய விக்கிரகம் எல்லாமே அங்க இருந்து அந்த வணக்கம் ஆச்சு. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாருங்க. இது புறஜாதி கடவுளா இருந்தாலும் சரி, ஓசிரிஸ் எகிப்து கடவுளா இருந்தாலும் சரி, பான் கிரேக்க கடவுளா இருந்தாலும் சரி, ரோமர்கள் கடவுளா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் அவங்க போற பார்வையில உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்கிற கடவுள்கள். இங்கிலீஷ்ல சொன்னா ஃபால்ஸ் மெசாயா இவங்கெல்லாம். அப்படின்னா உண்மையிலே உலகத்துக்கு ரட்சிப்பு யார் கொடுக்கிறா? மேசியாவாகிய கிறிஸ்து இயேசு. ஆனா அவர் ஸ்தானத்துல இவங்க தான் எங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பாங்கன்னு இந்த உலகம் அவ்வப்போது உண்டு பண்ண இந்த விக்கிரகங்கள் எல்லாமே கவுண்டர்ஃபிட் மேசியா, கள்ளமேசியா, போலி மேசியா. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், ஞாபகம் இருக்கும் நினைச்சு நான் கேக்குறேன், இவங்க எல்லாத்துக்கும் யார் வந்து காரணம்? நிம்ரோ பாத்தீங்களா, நிம்ரோ. நிம்ரோது தான் ஓசிரிஸ், அவங்க இவங்க எல்லாமே மலைக்கு கொஞ்சம் கீழே இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் கர்த்தர் இயேசு சீஷர்களோட போறாரு. அவருக்கு எல்லாரையும் கலெக்ட் பண்றார். இது பொய் மேசியா பற்றின ஸ்தலம், பொய் மேசியாவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துற ஸ்தலம். பொய் மேசியா பத்தி பல உருவத்துல ஜனங்கள் வச்சு வணங்கின ஸ்தலம். அந்த இடத்துக்கு உண்மையான மேசியா இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு ஒரு வாஞ்சை, இங்க உண்மையான மேசியா நான் வந்திருக்கிறேன், பொய் மேசியா பத்தின நம்பிக்கையில் இருக்கிற இந்த பகுதியில என்ன பத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கதான் கேட்டாரு. மத்தையில நாம் வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் என்ன யார் என்று சொல்றாங்க. அப்புறம் ஜனங்கள் அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. சரி, ஜனங்கள் எல்லாம் விட்டுரு, சரிங்களா? என்னுடைய 12 சிஷ்யர்கள் நீங்க இது பாருங்க, இப்ப இந்த பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அந்த குவஸ்டினுடைய இம்பார்டன்ஸ் புரியும். சும்மா கேட்கல, சும்மா கேஷுவலா போயிட்டு இருக்கும் போது, ஆமா நீங்க என்ன யார் என்று நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் கேட்க கத்ரேசு சீஷர்களுடைய மனசு அப்படி அங்க ஸ்கேன் பண்றா. இது மிகப்பெரிய டெஸ்ட் இங்க சீஷர்கள், ஏன்னா இதுவரைக்கும் போலியான மேசியாவை மாத்திரமே பார்த்து வணங்கிட்டு இருந்த அந்த தேசத்தில் வரும்போது, அந்த எண்ணங்களுக்குள்ள எல்லாம் அவர்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு தருணத்துல போது, உண்மையான மேசியாவாகிய தன்னை தன்னுடைய சீஷர்கள் ரொம்ப முக்கியமா பொதுவா கேட்டார். ஜனங்கள் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பதிலாம் சொல்றாங்க. சரி இருக்கட்டும், நீங்க என்ன பற்றி என்ன சொல்றீங்க, என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? வசனம் வாசிங்க, அது மத்தேயு
6:13-17.
பாருங்க, பிலிப்பு செசரியா, அதாவது இங்கிலீஷ்ல செசரியா பிலிப்பி, இங்க பிலிப்பு செசரியா, இதுதான் அந்த தான் போய் தங்குன இடம். இப்ப நம்ம பார்த்த அத்தனை விக்கிரகங்கள் இருந்த இடம், பொய் மேசியாக்கள் இருந்த இடம், ரோமர்கள் காலத்துல இந்த பேரு, அந்த இடத்துக்கு அத்திர இயேசு போகும்போது கேட்கிறார் வாசிங்க. சகோதரர் அவ்வளவு அருமையா சொல்றாரு, கர்த்தர் இயேசுவுக்கு அந்த நிமிஷத்துல பயங்கர சந்தோஷம் வந்தது. பயங்கர என் சீஷர்கள் என்ன சரியா புரிஞ்சுட்டாங்க, அதாவது கள்ள மேசியா மத்தியில இருந்து இருக்கிற இந்த சமயத்துல உண்மை மேசியாவா என்ன புரிஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா மாம்சம் அது அவங்களுக்கு உணர்த்தவே இல்லை, அது தேவனுடைய ஆவிக்கம். அந்த சந்தோஷத்துல தான் என்னன்னா அப்படின்னா, பொய் மேசியா மத்தியில அந்த சூழல் மத்தியில மெய்யான மேசியாவா அவர்கள் தன்னை விசுவாசிப்பதை அவர்கள் நிரூபிச்ச பின்பு சந்தோஷத்துல தான். அது எங்க இருக்குது பார்த்தோம், அந்த வடக்கு பகுதியில ஹெர்மோன் மலைக்கு கொஞ்சம் கீழே செசரியா பிலிப்பி, அந்த ஹெர்மோன் மலைக்கு தான் ஒரு 6 நாளுக்கு அப்புறம் கூட்டிட்டு போயிட்டார். பேதுரு தானே பதில் சொன்னார், பேதுரு வாங்க, யாக்கோபு வாங்க, ஜோவான் வாங்க. மேசியா சொன்னீங்கல்ல, பாருங்க மேசியா எப்படி இருப்பார் ராஜ்யத்துல, அப்படியே மறுரூபம் மலையில காமிச்சாரு ராஜ்யத்தினுடைய தரிசனம். ஏன்னா சந்தோஷம் என் சீஷர்கள் சரியா புரிஞ்சிருக்கிறோம், ஏன்னா அதுக்கு அவர் எடுத்துட்ட அந்த இடம் ரொம்ப முக்கியம். சோ அது இந்த பின்னணி போனாதான் தெரியும். சகோதர சகோதரிகளே, இந்த தான், இதுதான் தான், இதுதான் தான், இது தான் சுவிசேஷத்துல ஒரு சில வகுப்பாருக்கு நிழல். அந்த வகுப்பாருக்கு முன்னோடி ஜூதாஸ் காரியோ, அந்த வகுப்பார் பெயர் கிறிஸ்தவ அமைப்பு. இவங்க யாருன்னா, தேவன் ஸ்தானத்துல விக்கிரகங்கள் ஏற்படுத்தினவங்க, புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்லலாம்னா, இதுவரைக்கும் பார்த்தது நிழல் தான், அவர் காண்பிக்கிற நிஜ தான்ல சின்ன நிஜ தான் யாருன்னா ஜூதாஸ். பெரிய நிஜ தான் யாருன்னா, இந்த ஜூதாஸ்க்கு பின்னால இருந்தார் யார், சாத்தான். ரொம்ப முக்கியமான அடையாளம் நாம் அங்க பார்க்கிறோம். ஜூதாஸ் அந்த தான் கிளாஸ்ல முன்னோடி, அவங்களுக்கு பின்னாடி இந்த சுவிசேஷ யுகத்தின் பெயர் சபை அமைப்பு அருமையா வரும். அந்த விக்கிரகம் தேவன் ஸ்தானத்துல வச்சுட்டவங்க அமைப்புகள், அதனுடைய விஷயங்கள். ஆனா இந்த ஜூதாஸ் அவர் ஒரு ஓரளவுக்கு அந்த நிழல் தான்னுடைய நிஜமா எடுக்கிறாரு, ஆனா அதை பார்க்கல பிரம்மாண்ட நிஜம் யாருன்னா ஜூடாஸ்க்கு பின்னால இருந்துட்டு கிரேய செஞ்சிட்ட சாத்தான் தான் பார்க்கணும். இப்ப தானுக்கும் சாத்தானுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா பாருங்க, தான் என்ன பண்ணாருன்னா விக்கிரகங்கள் உண்டு பண்ணார், சாத்தான் கூட பண்ணார் இந்த அமைப்பு வச்சுட்டு. இவங்க என்ன பண்ணாங்க, சொந்த இடத்த சுதந்திரிக்க தவறிட்டு எங்க போனாங்க, வடக்கு நோக்கி போயிட்டு அங்க அங்க இருந்த ஜனங்களை துரத்தி விட்டுட்டு தேசத்தை எரிச்சிட்டு அங்க விக்கிரகங்களை ஸ்தாபிச்சாங்க. சாத்தான் கூட தனக்கு தேவன் நியமிச்ச இடம் விட்டுட்டு அவர் கூட ஒரு இடம் போகத்தான் விரும்பினார். அந்த இடம் கூட வசனத்துல என்னன்னா படிக்கிறோம், வடக்கு இல்லைங்களா, வசனம் வாசிங்க ஏசாயா 14:13-14. அதாவது வட புறங்களுக்கே நான் போவேன். நமக்கு நல்லா தெரியும் வடக்கு வந்து தேவனுடைய வாசஸ்தலம், வாசஸ்தலம். ஆனா அந்த இடத்துக்கு போவேன் என்று யாருடைய வாஞ்சை, சாத்தானுடைய ஓரளவுக்கு அது தேவன் வெளிப்படுத்தினாங்க. நம்ம பிரமிட்ல இருக்குது அது, இந்த மாதிரி சாத்தான் விரும்பிட்டது. என்னது, இந்த முழு பூமி மேல யார் வந்து தேவன், நான் தான் தேவன், அந்த ஸ்தானத்துக்கு நான் போய் உட்காருவேன் சொல்லிருக்கிறார் பாரு. சரி, எங்க பிரமிட்ல இருக்குன்னா, அந்த பிரமிட்ல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்கு, பிரமிட் கட்டும் போது அந்த சமயத்துல இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிற அளவு புரிஞ்சுக்கோ, அந்த சமயத்துல நார்தர்ன் ஸ்டார், அதோட வடக்கு திசையில இருக்கிற ஸ்டார் எதுவா இருந்துச்சு அப்படின்னா டிராகோனிஸ் அல்பா அப்படிங்குவாங்க. பேரெல்லாம் முக்கியம் இல்லை, நான் சும்மா சொல்றேன், டிராகோனிஸ் அல்பா. அதுதான் பிரமிடு கட்டும் போது அந்த கால பகுதியில வடப்புற நட்சத்திரமா இருந்துச்சு. அது வந்து என்ன சொல்லலாம், டிராகன் அப்படிங்கிற ஒரு நட்சத்திர கூட்டத்துல ஒரு முக்கிய நட்சத்திரம் தான் அல்பா டிராகோனிஸ். ஆனா அந்த டிராகன் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல சொன்னா சர்ப்பம், சர்ப்ப நட்சத்திரம். ஆக்சுவலி அது ஒரு கூட்டம் வானத்துல இருக்குது, நம்ம நிறைய கிளாஸஸ்ல உங்களுக்கு எடுத்துக்கிறோம். ஒரு ஒரு நட்சத்திர கூட்டம் அப்படி டச் கொடுத்தீங்கன்னா ஒரு பாம்பு தெரியும் உங்களுக்கு வானத்துல. அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு முக்கிய நட்சத்திரம் தான் அல்பா டிராகோனிஸ். அது வந்து பிரமிடு கட்டும் போது அதுதான் வட துருவ, இந்த வடக்கு திசை, வடக்கு திசையை காண்பிக்கிற நட்சத்திரமாக இருந்துச்சு. அது எதை பார்த்து இருந்துச்சுன்னா அந்த பிரமிடினுடைய கீழ் நோக்கி போற பாதை இருக்கு இல்லையா, டிசெண்டிங் பேசேஜ். அந்த வாசல் இருந்து இறங்கணும்னு என்ன ஆகணுமோ, கீழேயே அப்படியே போவோம். எங்க போய் முடியும், அந்த குழியில போய், ஒருவேளை அந்த குழிக்குள்ள போய் நின்று அந்த நாள் அந்த பிரமிட் கட்டுக்கிற காலத்துல டிசெண்டிங் பேசேஜ் வழியா போய் அந்த குழிக்குள்ள இருக்கணும். குழியில இருந்துட்டு டிசெண்டிங் பேசேஜ்ல இப்படி பார்த்தா அங்க உங்களுக்கு டிராகோனிஸ் அல்பா தெரியும். சார் என்ன அருமை, பிரதர் அசலி தேர்ட் வால்யூம் நல்லா சொல்றாங்க. என்னன்னா சாத்தான் நினைச்சாரு பாத்தீங்க, நான் வந்து வடப்புறங்களுக்கு உயிர்வேன் அப்படின்னா, இப்ப இந்த உலகம் தீமையின் உலகம், ஏன்னா தெய்வீக திட்டம் எதுக்குள்ள இருக்கு, பிரமிடுக்குள்ள அருமையா இருக்கு. அந்த டிசெண்டிங் பேசேஜ் வந்து எதுக்கு அடையாளம்னா, இப்ப இருக்கிற தீமையின் உலகம், விழுந்து போன உலகம், பாவ வழி நல்லா செயல்படுகிற உலகம், அதுதான் கீழ் நோக்கி போற பாதை. அதனுடைய உச்சியில இருந்துச்சு டிராகோனிஸ்னா இந்த தீமை உலகத்துக்கு. இப்ப யாருப்பா தேவன், சாத்தான் தான் அந்த தேவன். அவர் நினைச்சது, அவர் நடத்துறது அங்க அழகாக அங்க காண்பிக்கப்பட்டிருக்கிறது, நாம அங்க பாக்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து தற்செயலா அமைகிற விஷயங்கள் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை நன்கு ஆராய்ந்திருக்கிற நாம வந்துட்டு சில விஷயங்கள் வந்து உலகத்தார் மாதிரி பார்க்க மாட்டோம். அதாவது இது தற்செயல், இது அப்படி அமைஞ்சிச்சு அவ்வளவுதான், அப்படியெல்லாம் இல்லை. தேவனுடைய திட்டம் புரிஞ்சிட்டவங்க சில விஷயங்கள் நடக்கிறது பார்க்கும்போது கிளீனா சொல்லுவாங்க, ப்ரோவிடன்சஸ் ஆஃப் காட், தேவன் செய்திருக்கிறார், தேவனுடைய வழி நடத்துதல், அவருடைய மேற்பார்வை கண்காணிப்புல இதெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்கு நடக்குது. சோ இதெல்லாம் கோஇன்சிடன்சஸ் கிடையாது. அந்த நட்சத்திரம், பிரமிடு, கீழ் போற பாதை அதுக்கு நேரா இது அந்த சமயத்துல நிக்கிறது. அப்படியே வசனத்துல சாத்தான் அங்க சொல்றது, நான் அந்த வட புறங்களுக்கு உயர்வேன். எப்படி தான் போத்திர அப்படி வடக்கு திசை நோக்கி போய் லாயிஸ எரிச்சு போட்டுட்டு விக்கிரகத்தை ஸ்தாபிச்சு தான் என்று அங்க உருவாக்குனாங்களோ, அது அப்படியே பாக்குறோம் இங்க சாத்தானுடைய விஷயத்துல அங்க நடந்தது. இப்ப நம்ம வருவோம் திரும்ப முக்கியமான வசனம், யாக்கோபு சொல்லிட்ட தீர்க்க தரிசனம் 49:17. பாருங்க, குதிரையின் மேல ஏறி இருக்கிறவர் மல்லாந்து விழும்படிக்கு அதனுடைய குதிகால கடிக்கிறதுக்கு பயன்படுத்திருக்கிற விரியன் அல்லது பாம்பு. குதிரை நல்லா தெரியும், இது தேவனுடைய குதிரை. குதிரைனா நம்ம பட்டின என்ன சொல்லிடுவோம், உபதேசங்கள் போதனைகள். கொஞ்சம் மேல அப்படி போல அது கீழ இருக்கிற வார்த்தையா தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு மேல என்னன்னா அருமையான என்ன சொல்லலாம்னா திட்டம், ஏற்பாடு அப்படின்னா ஹார்மோனியஸ், இசைவாக ஒரு நேர்த்தியாக நடந்து செல்லக்கூடிய ஓடக்கூடிய நிறைவேறக்கூடிய திட்டங்கள் ஏற்பாடுகளை எது குறிக்குது, குதிரை குறிக்குது. அதே அம்சம் தான் எங்க நம்ம பார்க்க முடியும், தேவனுடைய உபதேசங்கள்ல பார்ப்போம். ஒரு தெளிவு, ஒரு நேர்த்தி, ஒரு இசைவு, அப்படியே அந்த உபதேசங்கள் முன்னேறி போய் நிறைவு. அப்போ இந்த குதிரை இது தேவனுடைய அருமையான தெய்வீக திட்டம் குறிக்குது. குதிரையின் மேல ஏறி உக்காந்து அதை ஓட்டுபவர் அந்த அருமையான ரட்சிப்பின் திட்டத்தை தேவ சித்தத்தின்படி நிறைவேற்றுகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க அடையாளமா இருக்கு. புரியுதுங்களா? வாசிங்க, இது ஏசாயா 31:3 இது புரிஞ்சுக்கிற மாதிரி சில வசனங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய குதிரைகள், எகிப்தியர் உலகத்தார், அவங்களுடைய குதிரைகள், அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுடைய ஏற்பாடுகள், அவங்களுடைய உபதேசங்கள், அவங்களுடைய போதனைகள் என்ன கிடையாது, ஆவி அல்ல, தேவனுடைய ஆவியினால உண்டானது அல்ல, எல்லாம் என்னது, மாம்சம். எவ்வளவு அழகு பாருங்க, அந்த குதிரை வந்து திட்டங்கள், ஏற்பாடுகள், உபதேசங்கள், போதனைகள் அங்க குறிக்கிறது. இங்க தேவனுடைய திட்டம் அந்த குதிரை, அதன் மேல ஏறிக்கிறவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அந்த குதிரைய நடத்துறவர், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை தேவ சித்தத்தின்படி நிறைவேற்ற கூடியவர். பாருங்க, அவர் மல்லாந்து விழுகும் படிக்க என்ன பண்ணணும், அங்க அந்த அந்த குதிக்கால கடிக்கிற மாதிரி யார் இருக்கிறார், அங்க அங்க தான் அங்க படுத்து கிடக்கிறார் ஜூதாஸ். அது கர்த்தர் இயேசு விஷயத்துல நினைச்சு சாத்தான் யார் சொல்லலாம், பெரிய தான், நிஜமான பெரிய தான், இந்த சின்னமான சின்ன தான் வச்சுட்டு அதை அருமையா பிளான் பண்ண. அதாவது ஜூதாஸ், இங்க பார்க்க போது ஜூதாஸ் நிஜத்துல ஒரு சிறிய அளவுல நிறைவேறின ஜூதாஸ் தான், டேனெட் அந்த மல்லாந்து விலகணும் அந்த ஏறி இருக்கிறவர், அதன்படி அந்த திட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் குளறுபடிகள் கொண்டு வரவர் கத்ரேஸ்வரை அருமையா காட்டி கொடுத்து அவரை கொலை செய்வதற்கு அங்க ஜூராஸ் வந்துட்டு அங்க அங்க முயற்சி பண்ணார். பின்னாடி வந்துட்டு பெரிய தான் இருக்கிறாரு, நிஜதான் சாத்தான். ஆக்சுவலா அது நம்ம பார்க்கும்போது தெய்வீக திட்டம் இங்கிருந்து இப்ப பார்க்கும்போது அந்த அந்த சாத்தானுடைய திட்டம் கத்தர் இயேசு விஷயத்துல ஜூராஸ் பயன்படுத்தி அவர் கொலை செய்தது நிறைவேறின போது நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் ஒரு டிஃப்ரெண்ட் வார்த்தை நான் இங்க பயன்படுத்தணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னா அது வந்து சாத்தான் செஞ்சதுலயே அது எப்படின்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக், டிவைன் பிளான்ல மாஸ்டர் ஸ்ட்ரோக். சாத்தான் வந்து முழு வல்லமையில முழு திரட்டி அப்படியே சந்தோஷப்படுற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி அவர் செஞ்ச விஷயம் என்னன்னா இந்த பிளான். பெரிய நிஜதான் சாத்தான், சின்ன நிஜதான் ஜூதாஸ் வச்சு தேவனுடைய திட்டத்தை அருமையா நடத்தி நிறைவேற்றுகிற கர்த்தர் இயேசு மலாந்து விழுந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகுற மாதிரி கடிக்கிற மாதிரி இருந்தாங்க. அதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக், ரொம்ப திருப்தி, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா தேவனுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கும் அங்கதான் இருந்துச்சு. அது நமக்கு தெரியும். அவர் என்ன வல்லமையா அது காமிச்சாங்க, இல்ல இல்ல நீங்க எதுக்காக எது நினைச்சு கர்த்தரேசுவ கொன்னீங்களோ அதுவே தான் உங்க மரணத்துக்கு காரணம். மசனல நம்ம படிக்கிறோம், எபிரேயர்ல வாசிங்க 9 மற்றும் 14.
நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற வழியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை பெற்ற கிரியை அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்
போதும். அப்புறம் தம்மை ஒப்பு கொடுத்தார் அங்க மரணத்துல 14 9 படிக்கலையா போ, இல்ல எபிரேயர் 2 அதிகாரம் 9:14.
ஏனென்றாலும் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்தார்.
பாருங்க, ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காக மரணத்தை ருசி பார்த்தார் கர்த்தர் இயேசு. இப்ப 14
ஆனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை கூட மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு ஆனவனே தமது மரணத்தினாலே அழிக்கும்.
அந்த சாத்தான் நினைத்துட்டு அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக், நிறைய மன்னிக்கணும் நான் அது தமிழ்ல சொல்லவே இல்லை ஆனா விளக்கம் கொடுத்தேன். மாஸ்டர் ஸ்ட்ரோக்னா அவருடைய அவருடைய ஒரு பிரதானமான முயற்சி எஃபர்ட் அப்படி சொல்லலாம், முயற்சி நம்ம சொல்லலாம். ஆனா அது போயிட்டு போச்சு, தேவன் அது வைத்து சாத்தானுடைய முடிவு அங்க ஆரம்பமாகிறது காண்பிச்சான். அங்க நிறைவேறது நாம அங்க பாக்குறோம், அந்த அந்த திட்டம் அந்த வசனம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா பாருங்க. ஆனா இதெல்லாம் நடந்துச்சு, இப்பதான் அந்த 2வது வசனத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும். அதாவது தான் இப்படித்தான் இருக்கிறாரு சொல்லிட்டு அங்க யாக்கோபு அழகா சொன்னாரு, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய அருமையான திட்டத்துல கர்த்தர் இயேசுவை இவ்விதமாக சாத்தானு ஜூதாஸ் பயன்படுத்தி ஒரு வலமையான ஒரு முயற்சியின் மூலம் அந்த திட்டத்தையே ரட்சிப்பின் திட்டத்தையே கொலாப்ஸ் பண்ணுவாரு. அவருக்கான இன்ஸ்பிரேஷன் பாருங்க, அந்த அந்த தேவனுடைய வழி நடத்துதல் ஜாக்கோபுக்கு பட்டுன்னு சொல்றாரு. பட் ஆனாலும் அந்த ரட்சிப்பின் திட்டம் கண்டிப்பா என்ன ஆகும், அப்போதைக்கு என்னமோ கொலாப்ஸ் ஆன மாதிரி தான் தெரியும், ஆனா கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருப்பேன், அந்த சால்வேஷன் அந்த திட்டம் நிறைவேறுவது நிச்சயம் நிறைவேறும். ஆனா ஒன்னே ஒரு விஷயம் என்ன வேணும்னு அது மட்டும் என்ன பண்ணணும், காத்திருக்கணும். நமக்கு நல்லா தெரியும் அது நடந்து 2000 வருஷம் ஆச்சு. சோ இப்போ 2000 வருஷம் கடந்தது பின்பு நம்ம கர்த்தர் இயேசுவே வந்துருக்கிறாங்க அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அருமையா நிறைவேற்றுகிற காலம். இன்னும் கொஞ்ச நாள் அது நடந்துடும். ஆனா அந்த தீர்க்க தரிசனத்துல அந்த வசனத்தோட முக்கியத்துவம் நமக்கு அங்க புரியுது. தான் பத்தி சொல்லிட்டு இங்க ரட்சிப்புக்காக காத்திருக்கிறது பத்தி சொல்ல போகும். இதே தான் பத்தி இதே விஷயங்கள் பத்தி வேற ஒரு கோணத்துல இன்னொரு வசனம் வாசிக்கணும். இதெல்லாம் அதிகமா நம்ம பார்க்க மாட்டோம், கருதலா இருக்கும். உபாகமத்துல 33:22 பேசும்போது தான் ஒரு பால சிங்கம், அவர் ஒரு சிங்கம், எங்கிருந்து குதிப்பார் அவரு பாருங்க, பாஷான்ல இருந்து குதிப்பார். இதெல்லாம் என்ன அர்த்தம், தேவன் அவருடைய வசனங்கள்ல இப்படி பேசும்போது இது படிக்கும் போது ஒன்னும் புரியல, ஆனா எவ்வளவு அருமையான தீர்க்க தரிசனம் சகோதர சகோதரிகளே, தியானிக்கும் போது தான் நமக்கு அது தெரியுது. பாஷான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் இருந்தா, இஸ்ரேல் ஸ்டடி பார்க்கும் போது அப்படியே இஸ்ரேல் அந்த சவக்கடல இருந்து மேல நேர ஜோர்தானோடையே மேல போனீங்கன்னா வடக்குல ரைட் சைட்ல இருக்கிற பகுதி இன்னைக்கு அதுதான் என்ன சொல்றோம், எனக்கும் மறந்துச்சு, இஸ்ரேலுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனையான ஒரு பகுதி கோலன் ஹைட்ஸ், அந்த கோலன் ஹைட்ஸ் கோலன் குன்றுகள் இருக்கிறது தான் பாஷான் பகுதி. நம்ம அந்த கிளாஸஸ்ல பார்ப்போம். அது ஜோர்தானுக்கு இந்த பக்கம் வடக்குலன்னா அது எங்கன்னா அதுக்கு பக்கத்துல தான் இப்ப நம்ம பார்த்துட்டு தான் கோத்திரம் போய் தங்குன இடம் லாய் பின்னாடி தான் ஏசு காலத்துல அது சிசரா பிலிப்பி பாருங்க. அப்போ தானே ஒரு பாலசிங்கம் எங்கிருந்து குதிப்பார் அவரு, பாஷான்ல இருந்து அங்க குதிப்பா. வந்து எதோடு தொடர்பு கொள்ளுது? பாஷான். பாஷான் வந்து எதுக்கு அடையாளம்னா அந்த 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 ஏரியா, பாஷான் பகுதி, அங்க நிறைய குன்றுகள் இருக்கு. அதான் நம்ம இப்ப சொல்றோம் கோலன் குன்றுகள், முழுக்க முழுக்க சின்ன சின்ன குன்றுகள் தாங்க. இந்த பாஷான் பகுதி இருக்கிற குன்றுகள் மேல இருந்துட்டு குதிக்கிற ஒரு பாலசிங்கம் மாதிரி பக்கத்துல இருக்கிற தான் அங்க இருக்கிறாங்க. சோ இது தேவன் ரொம்ப ஆச்சரியம். அதாவது இடங்கள், மலைகள், நதிகள், சமுத்திரம் எல்லாத்தையுமே அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்திடுறாங்க அடையாளங்கள். பாஷான் பகுதி அங்க இருக்கிற குன்றுகள் எல்லாம் தேவன் அழகா பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலி பாஷான் வந்து யாருக்கு நிழலா இருக்குது என்று சொன்னா அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம், அந்தி கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். அந்த அமைப்புக்கு பாஷான் வந்து ஒரு அருமையான ஒரு அடையாளம். ஒரு வசனம் வாசிங்க, இது எங்க நம்ம நிரூபிக்கலாம்னா சங்கீதம் 68:15-16.
தேவ பர்வதம் பாஷான் பர்வதம் போல் இருக்கிறது, பாஷான் பர்வதம் உயர்ந்த சிகரங்களுக்கு உள்ளது, உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களை ஏன் சொல்லுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார், ஆ கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார்.
பாருங்க இது வசனம் பாருங்க, இங்க ரெண்டு பர்வதம் இருக்கு, ஒன்னா நினைச்சிடாதீங்க. முதல்ல சொல்லிட்டாரு என்ன பர்வதம், தேவ பர்வதம் இல்லைங்களா, the mount of God, தேவனுடைய பர்வதம் இருக்குது பைபிள்ல, நல்லா புரிஞ்சுக்கணும் நாம. அது அந்த பர்வதம் சொல்ல போது தேவ பர்வதம் பாஷான் பர்வதம் போல இருக்கு. ஆனா அது என்ன பர்வதம் இல்ல, பாஷான் பர்வதம் இல்ல, தேவ பர்வதம் என்று ஒரு பர்வதம் இருக்கு. சியோன், சியோன், the mount of Zion, அதுதான் தேவ பர்வதம். ஆனா இந்த வசனத்துல அது சொல்லல, சும்மா தேவ பர்வதம் இருக்கு. தேவ பர்வதம் பாஷான்ல இருக்கிற பர்வதம் போலதான் இருக்கு. பாஷான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது, இப்பதான் பார்த்தோம் ஏரியாவில் இருக்கிற சிகரங்கள் உயர்ந்த இருக்கும் அப்படின்னா. பாஷான் வந்து ஆன்டிகிரைட் சிஸ்டம்னா அந்த சிகரங்கள் உயர்ந்திருப்பது, அதுல இருக்கக்கூடிய வல்லமை அதிகாரம் படிச்சுட்ட கார்டினல்ஸ், பிஷப்ஸ், போப்ஸ் அதிகாரங்கள் உள்ளவங்க, புரியுதுங்களா? உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே ஏன் சொல்லுகிறீர்கள், ஏன் சொல்றீங்க நீங்க? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார், ஆம் கர்த்தர் இதுல என்றென்றைக்கும். அப்படின்னா இது இது பாஷை எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலா அந்த தேவ பர்வதம் வந்துட்டு நம்ம தெளிவா சொன்னா சியோன் பர்வதம். இன்றைக்கு வாசிச்ச அந்த வேத வசனிப்பு பகுதி சங்கீதம் 48 கூட அந்த வசனம் நம்ம பாக்குறோம். 2 வசனம் வாசிங்க, அது பாஷான் பர்வதத்துல இருக்கிற சிகரங்களே ஏன் துள்றீங்க, யார பார்த்து? சியோன் பர்வதம், தேவ பர்வதம் பார்த்து ஏன் துள்றீங்க? அங்கதான் தேவன் இருக்கிறதுக்கு பிரியப்பட்டுட்டார். அந்த சியோன் பருவத்தை அவருடைய என்னவா இருக்கும், வாசஸ்தலமா? ஆமா. அப்படின்னா பாருங்க, இது உண்மையிலேயே இது நடந்துச்சா என்று கேட்டா ரொம்ப நடந்துச்சு. அதாவது பாஷான் பருவதம் இப்ப புரிஞ்சிருச்சு, அந்தி கிறிஸ்து அமைப்பு. அப்ப சியோன் பருவதம் யாரு புரியுது? உண்மையான சபை, சிறு மந்தை, உண்மை சபைய அங்க குறிக்குது. வசனத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இங்க பாருங்க, அந்த அந்திகிறிஸ்த அமைப்பு யார் மேல துள்ளாங்க, துள்ளி குதிக்கிறாங்க? பாலசிங்கம் மாதிரி உண்மையான சபை மேல ஒரு விதத்துல. ஏன்னா அந்திகிறிஸ்த அமைப்பு சுவிசேஷம் முழுவதும் யாரை வந்து துன்பப்படுத்தினாங்க என்று பார்க்கிறோம், உண்மையான சிறு மந்தை அங்க துன்பப்படுத்தினாங்க. இதை விட ஒரு கிராண்ட் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா, ஒரு வகையில இந்த தான் பாஷான் தேசத்து பாலசிங்கமா இருந்த என்ன பண்ணுவாரு, அவரு பாய்வாரு. இன்னொரு வசனம் கூட வாசிங்க நீங்க, உபாகமத்துல 32:14.
பசுமை வெள்ளையையும் ஆட்டின் வாழையும் காசானை மேலும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டு கடாக்கள் இதைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற பிரியமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டார்கள்.
பாருங்க இங்க பாஷான் தேசத்துல என்னன்னா ரொம்ப செழிப்பான பகுதி, அங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் ரொம்ப பிரசித்தம். இன்னும் சொல்ல போனா அதே பகுதியில சங்கீதம் விடுங்க 22:12-13. பாஷான் பலத்த எருதுகள் வரும், கர்த்தர் இயேசு மேல பாஞ்சதாங்க வரும். வாசிங்க, சங்கீதம்
22:12-13.
சகோதர சகோதரிகளே, ஒரு பாலசிங்கமா இருந்து பாஷான் அங்க தான் வந்துட்டு குதிப்பதும், இங்க பாக்குறோம் ஒரு என்னது அது பாஷான் தேசத்து பலத்த எல்லாமே கர்த்தர் இயேசு விஷயத்திலயும் சபை விஷயத்திலயும் அங்க நடக்கும். சபை விஷயத்துல சொல்ல பாருங்க, இது வந்து இங்கிலீஷ்ல எழுதுன்னா புல், புல் இங்கிலீஷ்ல புல். உங்களுக்கு கடந்த கிளாஸஸ் எல்லாம் ஞாபகம் இருந்தா மார்ட்டின் லூதர் ஹிஸ்டரி பத்தி எல்லாம் எங்கேயாவது பேசும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்திகிறிஸ்த அமைப்பினுடைய ஒரு ஒரு அணுகுமுறை நாம சொல்லுவோம். அந்திகிறிஸ்த அமைப்பு சுவிசேஷ யுகத்துல தங்களுக்கு விரோதமா எழும்பின உண்மையான பரிசுத்தவான்களை எப்படித்தான் உபத்திரப்படுத்துவாங்கன்னா, முதல்ல ஒரு லெட்டர் அனுப்புவாங்க அவங்களுக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேப்பல் புல், பேப்பல் புல். அந்த லெட்டர் வந்துச்சுன்னா அவங்க கதை என்னாச்சு முடிஞ்சிச்சு. ஒன்னு அவங்க தப்பு எல்லாரும் முன்னாடி ஒப்புக்கிட்டு சரணடையணும், இல்லனா கொன்றுடுவாங்க, இல்லாட்டி நாடு கடத்திடுவாங்க. மார்ட்டின் லூதருக்கு அந்த புல் கொடுத்தாங்க, அவர் முதல் முதல் அந்த 95 எழுதின போது. ஆனா அந்த புல்லு தான் அவர் என்ன பண்ணாரு, நம்ம நாலு ரோடு மாதிரி ஒரு நாலு ரோட்ல அந்த புல் அப்படி வச்சுட்டு அப்படி எரிச்சார். அது எரி எரி அப்படியே ஜனங்களுக்கு கட 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 கடன்னு வந்துச்சு, அப்படி வைராகமாயிட்டு இந்த அமைப்பை போட்டாங்க. ஆனா என்ன சொல்ல வரோம்னா, அந்த பாருங்க அந்த உண்மை பரிசு அமைப்பு இங்க படிக்கிறோம், பாஷான் அந்திகிறிஸ்த அமைப்பு சியோன் இல்லைங்களா, அவங்கள குதிக்கிறாங்க, அவங்கள துன்பப்படுத்துறாங்க. எப்படின்னா இந்த புல் வச்சுட்டு, இந்த புல்லுனா புல்லு நீ ஏன் அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்கன்னா ரொம்ப வல்லமையா ரொம்ப அதிகாரத்தோட அந்த கடிதங்கள் மூலமாக நொறுக்குனாங்க உண்மையான பரிசுத்தவான்கள் அப்படின்னு நாம சொல்லலாம். கர்த்தர் இயேசு பத்தியே சொல்லும் பொழுது ஆமா அது ஜூதாஸ் மூலமா அங்க கர்த்தர் இயேசுக்கு அங்க நடந்துச்சோ. இதெல்லாம் நாம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இங்க அந்த யாக்கோபு சொல்லிட்ட தீர்க்க தரிசனம் அதுல நிறைவேறின விஷயங்களுக்கு இதெல்லாம் உடன் ஒத்து போகிற தீர்க்க தரிசன வசனங்கள். ஆனா விஷயம் வந்து நம்ம ஒரு விஷயம்தான் முன் வைக்கிறோம், இப்படியாக தான் ஒரு நிழலாக இருந்து ஜூதாஸ் மூலமா சாத்தான் நிஜத்துல கர்த்தர் இயேசு விஷயத்துல செய்கிற காரியங்களையும் சபை விஷயத்துல செய்கிற காரியங்களையும் தேவன் தீர்க்க தரிசனமாக அங்க காமிச்சிருக்கிறார். பார்க்கும் போது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் சாத்தான் அதாவது தானுடைய அந்த முயற்சியினால அது முற்றிலும் கவிழ்ந்து போகிற மாதிரி அங்க தெரியும். கர்த்தாவே இருந்தும் உங்களுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன், உங்களுடைய ரட்சிப்பின் திட்டத்திற்காக அது நிறைவேறுவதற்காக அதனுடைய ஏற்ற சமயங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு கொள்கையை பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை, எதுவும் பார்க்கல நான், தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும், நிறைவேறும் மட்டும் காத்திருத்தல் என்பது எவ்வளவு அவசியம். அதுல தேவனே உள்ளடங்குறாங்க, அவங்களே காத்திருக்கிறாங்க தம் கிருபியை இந்த மனுக்குலத்தின் மேல ஏற்ற சமயத்துல கொடுப்பதுக்கு. அவர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா கர்த்தர் இயேசு இருந்து அதை செய்வதற்கு காத்திருக்கிறாங்க. இந்த காத்திருத்தல் நமக்கு ஒரு படிப்பினை. இது நாம நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்க்கையில பாக்குறோம், காத்திருந்து ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சிலருடைய வாழ்க்கையில பாக்குறோம், காத்திருக்க தவறி தண்டிக்கப்பட்டாங்க. சின்ன லெசன் நாம எடுத்துக்கலாம் சகோதர சகோதரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு. இந்த வசனத்துல பார்த்த மாதிரி அமைதலோடும் நம்பிக்கையோடும் கர்த்தருக்காக காத்திருத்தல் என்பது ரொம்ப விசேஷமான ஒரு குணம். பிரதானமாக நம்ம எல்லோரும் ரொம்ப வாஞ்சிக்கிற அவருடைய அருமையான திட்டம், அதனுடைய நிறைவேறுதல் நிறைவேறுவதற்காக, அதை நம்ம காணும்படிக்காக, அதற்குள்ள பிரவேசிச்சு அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாக அதை நாம் எதிர்பார்த்து இருக்கிற இந்த நாட்களில் அந்த அமைதல் அந்த நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டியது ஒரு அவசியமாக நமக்கு அங்க இருக்குது. சோ இந்த பரிசுத்த வான்களுடைய இந்த காத்திருத்தல், அதாக அந்த சங்கீதம் 42 சொல்லப்படுது, வாசிங்க முதல் 3 வசனங்கள்.
மானானவர் நீரோடையை வாங்கிட்டு கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாங்கிட்டு கதறுகிறது, என் ஆத்துமா தேவனை ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனடையில் சன்னதியில் வந்து நிற்பேன், உன் தேவன் எங்கே என்று அவர் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாக.
இது வந்து பரிசுத்த வான்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை, பரிசுத்தவான்களுக்கு இந்த வாஞ்சை இருக்கணும், இருக்கும். எப்படின்னா அந்த வாஞ்சை பாருங்க, அவருடைய ரட்சிப்பின் திட்டம், நாம இதுவரைக்கும் அவருடைய வார்த்தைகளிலிருந்து புரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான திட்டம், அந்த அன்பும் நீதியும் வல்லமையும் ஞானமும் வெளிப்படுகிற அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய காலப்பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாய்ப்பை நாம் அங்க பெற்று கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த நிறைவேறுதல் குறிச்சு உண்மையா பரிசுத்தவான்களாக நாம ஜீவிக்கும் பொழுது இந்த வாஞ்சை இருக்கும். இந்த வசனங்கள் அழகாக சொல்றான், அது வந்து ஒரு மானுடைய வாஞ்சை போல, அது வந்து எதற்கு வாஞ்சித்து இருக்கும் அப்படின்னா நீரோடை அப்படின்னு. ஆனா இந்த சகோதரர் ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ற, ஆக்சுவலி இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அது அல்ல, மானானது நீரோடையை வாஞ்சித்து, நம்ம நல்ல பாட்டு கூட அது வச்சிருக்கிற வசனத்தை, கதறுவது போல நான் கதறுகிறேன் அப்படின்னா நமக்கு என்ன என்ன ஒரு சிந்தனை வருது, காடு, மானு, தாகம், எங்க போகுது நீரோடைனா, நீரோடைனா என்ன நமக்கு தெரிஞ்சு, தண்ணி இருக்கிற இடம், தண்ணி இருக்கிற இடம்னா என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் நினைச்சுக்கலாமா, ஒருவேளை அப்படிதான் நினைச்சுக்கோம் இல்லைங்களா, அது வந்து சாதாரணம் தான், காட்டுக்குள்ள தண்ணி தாகம் வாஞ்சினா நீரோடு, ஆக்சுவலி அந்த சூழல் கிடையாது. அந்த வாஞ்சி, இந்த வாஞ்சி ரொம்ப ஆழமானது. இந்த வாஞ்சி எப்படின்னா அந்த சூழல் பத்தி சொல்றாரு, இஸ்ரேல் சூழல் பத்தி சகோதரர் வெளிப்படுத்துறாங்க. இஸ்ரேல்ல தெளிவா 6-7 மாசத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி விழுகா, மழை முழு வறட்சி, காடுகள் எல்லாம் அப்படித்தான். இப்பதான் புரிஞ்சு ஏதோ ஒரு சில தண்ணீர் இருக்கிற இடம் இருக்கும், அவ்வளவுதான், சில ஊற்றுகள் சின்ன சின்னது இருக்கும். ஊற்றுகள் இருக்கிற இடம் இருந்தாவே அதை சுத்தி பக்கத்துல என்ன இருக்கும், கிராமங்கள்ல இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த ஊற்றுல இருக்கிற தண்ணிய சுந்தாம எப்படியாவது ஜனங்கள் பயன்படுத்தணும்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு விதமான அப்பயும் ஒரு பைப் சிஸ்டம் பயன்படுத்துவாங்க, பைப்னா நம்ம ஊர் பைப் மாதிரி இல்ல, அது கற்கள்னால ஒரு ஒரு கால்வாய் நிலத்துக்குள்ள செஞ்சு பண்ணுவாங்களாம், கொண்டு போவாங்களாம். நெக்ஸ்ட் அது ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக தண்ணி, நமக்கு அவ்வளவுதான் எக்ஸ்பிளனேஷன் புரியுது. ஏன்னா இந்த சகோதரர் ஒரு ஸ்காலர், ரொம்ப பெரிய சகோதரர், அவருடைய ஆராய்ச்சிகள் ரொம்ப பெருசு, நம்ம புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அது சொல்றாரு அந்த வசனத்துல, அந்த சொல்லிருக்கிற அந்த நீரோடை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா நல்ல காலத்துல நிறைஞ்சு ஓடுற ஆறு கிடையாது, ஆற்றிலிருந்து பிரிகிற கிடையாது. இது இஸ்ரேலுடைய வறட்சி காலத்துல இருக்கிற ஒரு சில ஊற்றுகள்ல இருந்து தண்ணீரை ஜனங்கள் இருக்கிற பகுதிக்கு கொண்டு போறதுக்காக கல்லு மண்ணுனால ஒரு பைப் சிஸ்டம் மாதிரி செஞ்சு, கால்வாய் சிஸ்டம் மாதிரி செஞ்சு அது வழியாக கொண்டு போவாங்க. அந்த சூழல்ல தண்ணி எங்கேயும் ஏதோ தேங்கி விடக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ் அதுல போட்டு வைப்பாங்களாம், ஓட்டைகள். இந்த தண்ணி போகிறது அந்த ஓட்டைகள் வழியா லீக் ஆயிட்டு கொஞ்சோண்டு வெளியே வரும். இந்த சமயத்துல தாகத்துல இருக்கிற மான் அது கண்டுபிடிச்சிருமாமா, ஸ்மெல்லே கண்டுபிடிச்சிருமாமா, எந்த இடங்கள்ல தண்ணி வாசம் வருது கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு ரொம்ப தாகத்தோட தேடி வந்து நின்றுட்டு குடிக்க முடியாது. ஆனா அதுதான் இப்பத்துக்கு என்னது, அது அங்க பார்க்கறது மாத்திரம் தான் அதுக்கு தண்ணியே. ஆக்சுவலி இப்ப புரியணும், இப்ப அந்த வசனம் படிச்சுதான், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போலனா, இந்த கதறுதல் வந்து சாதாரணமான நாட்கள்ல நடக்கிறது கிடையாது, ரொம்ப சோதனை மத்தி, ரொம்ப எவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் அந்த தண்ணிக்காக அந்த மான் எப்படி கத்தருமோ. ஆக்சுவலி அது வந்து பரிசுத்தவான்களுடையோ இருதயத்தினுடையோ மாம்சம். இந்த மாம்சம், இந்த உலகம், பொல்லாத சாத்தான், அவருடைய சேனைகள், இவங்களோடு போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நாட்கள் எப்போ சீக்கிரமா முடிவுக்கு வரும், எப்போ அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள நாமோ மகிமையில பிரவேசிப்போம், அந்த ஆசீர்வாதங்கள் சுதந்தரிப்போம் என்கிற அந்த ஒரு வாஞ்சை சகோதர சகோதரிகள். ஆனா அது நிறைவேறும் நிச்சயமா. ஆனா அதற்கு பரிசுத்தவான்கள் என செய்யணும், அது மட்டும் அங்க காத்திருக்க வேண்டியது அவசியம் சகோதர சகோதரிகளே. இது யோபு அவருடைய வாழ்க்கையில சொல்றார், அவருக்காக மாத்திரம் சொல்லல, உங்களுக்கும் எனக்கும் உலகெங்கிலும் இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக. யோபு 14:14
எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன்.
யோபனுடைய எதிர்பார்ப்பு மாத்திரமே இல்லை, அதுக்குள்ள அருமையா மறைஞ்சிருக்குது. பரிசுத்தவான்கள் இந்த தவிக்கிற தேகத்துக்குள்ள இருந்துட்டு அவங்களுடைய மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கிற காலங்கள். ஆனா அந்த காலங்கள் ரொம்ப முக்கியம், அது காத்திருப்பதுக்காகவே தேவன் அனுமதிக்கிற காலங்கள். ஆனா அந்த காத்திருத்தல் இதெல்லாம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அருமையாக நம்ம பார்க்கும் போது அது எந்த அளவுக்கு தேவன் அவருடைய ஜனங்களுக்கு அவசியம் என்று நியமித்திருக்கிறாரோ அதை புரிந்து அந்த மனோபாவத்துல காத்திருந்து அமைதலோடு நம்பிக்கையோடு காத்திருப்பது அது அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர்களை அங்க வழி நடத்தும். நிச்சயமா தேவனுடைய திட்டம் அது தேவன் நிர்ணயிச்ச பிரகாரம் நிறைவேறும். காத்திருக்கு காத்திருத்தலுக்கு பின் அந்த நிறைவேறுதல் அவர்கள் பார்க்கும் போது இறுதியா ஒரு வசனம் ஏசாயா 25:8-9
அவர் மரணத்தில் ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார், அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
யோபு வார்த்தைகள், யோபு அவருடைய வார்த்தைகள் இப்போ இந்த பலவீனமான தேகத்துல காத்திருக்கும் போது நம்முடைய வாஞ்சையை வெளிப்படுத்துச்சுன்னா, அந்த காத்திருத்தலுக்கு பின் காத்திருந்தது நாம சுதந்தரிக்கும் போது இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வார்த்தைகள். இவர் கர்த்தர், இவருக்காகத்தான் நாமோ காத்திருந்தோம் சகோதர சகோதரி. நாம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த முக்கியமான அம்சத்தை இன்றைக்கு தியானிக்கும் போது இப்ப நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய அனுதின வாழ்க்கை, அனுதின சோதனைகள், அனுதின இயக்கங்கள், அனுதின பரிதவிப்புகள், சோர்ந்து போகக்கூடிய தருணங்கள், இதுல கூட இந்த ஒரு குணம் இந்த அளவுக்கு நாம காண்பிக்க வேண்டியது அவசியம். எதுவா வேணாலும் இருக்கட்டும், நாம இன்னைக்கு தவிக்கிற விஷயங்கள், இந்த தேகத்திலிருந்து தவிக்கிற விஷயங்கள், ஆனா எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு ஏற்ற சமயம் அங்க வச்சிருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, இது நம்ம பேசும் போது எனக்குள்ள சில விஷயங்களுக்கு காத்திருத்தல் இருக்கும், உங்களுக்குள்ள சில விஷயங்களுக்கு அந்த காத்திருத்தல் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இருதயத்துல, மாம்சத்துலக்கும், எனக்கு இது, எனக்கு எப்போ, இது எப்படி, அது முடியுமா, இது இப்படியே நீளுமா, நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய அதிருப்திகள் இருக்கு, நிறைய சோர்வுகள் இருக்கு. இந்த ஒரு கொள்கையை நாம் இருக்கலாம். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல கர்த்தருக்காக காத்திருத்தல் எவ்வளவு விசேஷம், அதனுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயம் அதை நாம பயன்படுத்தோம். தேவன் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமே.
கிறிஸ்தவ பொருள் அன்பான